அனுபவமாக பவுல் கண்டு கொள்ள முடியவில்லை.
So the God who appeared in the pillar of fire, former pillar of fire, the Paul was not able to identify.
மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவை பவுலால் பார்க்க முடியவில்லை.
He couldn't be able to see the Jesus who manifested in the flesh. So Paul would be able to identify that pillar of fire.
In the book of Torah, அது பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது.
Because it is recorded in the book of Torah.
நியாய பிரமாணத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது.
It is recorded in the book of law.
அவர் கற்பிக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
So they have taught in that way.
So அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் என்றால் அது கிறிஸ்துவினுடைய ரூபகரப்படுத்தல் என்பது அவர்கள் தெளிவாய் தெரியும்.
So they could know about the pillar of fire and pillar of cloud where through whom God identified himself.
ஆனாலும் மரிய வயிற்றில் பிறந்த இயேசு தான் தேவகுமார் என்பதை விசுவாசிக்க அவர்களுக்கு முடியவில்லை.
They couldn't able to believe that Jesus Christ is the Son of God who came to the virgin birth Mary.
இந்த அக்னிஸ்தம்பம் மோசே காலத்தில் ஏற்பட்டதோ அதே அக்னிஸ்தம் போர்த்தல் ஏற்படும் பொழுது அந்த அக்னிஸ்தம்பத்தை பார்த்த பவுலுக்கு ஒரே ஆச்சரியம், மோசேயின் தேவனை சந்திக்க வந்திருக்கிறார்.
So when we identify God in the form of pillar of fire, he could be able to catch him, and that same God who went before Moses is right now here.
அவர் கேட்ட போல் கேட்டபோல உன் பேர் என்ன ஆண்டவரே?
Oh, who are you, Lord? He asked.
பவுல் அந்த அக்னிஸ்தம்பத்தில் தேவன் பேசினாரு, I'm Jesus.
Then from the pillar of fire he heard our name Jesus.
அப்பதான் பவுல் தெரிஞ்சே அந்த அக்னிஸ்தம்பமானது மோசேயோடு கூட இடைப்பட்ட அதே அக்னிஸ்தம்பம் இந்த இயேசுவாய் பூமியில அவதரித்திருக்கிறது.
So that he could identify the God of the Old Testament who went in the pillar of fire is right now, he called himself Jesus in the New Testament.
அந்த இயேசுவை பவுல் உடனே இயேசு தான் கிறிஸ்து என்று அறிவித்தார்.
Immediately he started to preach Jesus is the Christ.
அந்த அக்னிஸ்தம்பம் மோசேயை சந்தித்தது.
The same pillar of fire which met Moses.
அந்த அக்னிஸ்தம்பம் பவுலை சந்தித்தது.
The same pillar of fire met Paul.
அந்த அக்னிஸ்தம்பம் 1950 வருஷம் நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் சந்தித்தது.
The same pillar of fire met our prophet William Branham.
So அந்த அக்னிஸ்தம்பம் என்பது மோசே காலத்திலே பவுல் காலத்திலே நம்ம காலத்திலே செயல்பட்டிருக்கிறது.
So that the same pillar of fire which operated in the days of Moses, in the days of Paul, the same pillar of fire is right now amongst our prophet William Branham.
அது நம்ம எதை குறிக்கிறது?
What it shows?
அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர்.
The same yesterday, today and forever.
அந்த செய்தி நம்ம தேவன் நமக்கு மகத்தாய் தேவன் உதிர்த்திருக்கிறது மூலமாக தேவன் உங்களுக்கு கொடுத்திருந்தார்.
So God has given such kind of great message through his prophet to us.
அது தீர்க்கதரிசி செய்தி என்பது தேவன் கொடுத்த செய்தி.
That the message of the prophet is the God message of God.
அது மாம்சத்தில் பிறந்த எந்த மனிதனாலும் அதை புரிந்து கொள்ள முடியாது.
No one cannot understand that intellectually.
ஏனென்றால் மாம்சத்தில் பிறந்தது மாம்சமாய் இருக்கும், ஆவியில் பிறந்தது ஆவியாய் இருக்கும்.
The one who born in the flesh would be the flesh.
மாம்சத்தில் பிறந்த ஒரு மனிதன் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது.
Those who are carnal cannot understand the spiritual things.
அப்ப ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாதபடியால் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் கொடுத்ததையும் மக்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை.
Because they could not understand the spiritual things, that they could not understand the message of the prophet also.
அதனால அந்த மைட்டி ஏஞ்சல் அவர் கீழே வந்து அந்த பலமுள்ளதோடு கிறிஸ்து இறங்கி வந்து அநேகருக்கு அப்போஸ்தலர் தெரிந்து கொண்டு எப்படி முதலாவது இயேசு அப்போஸ்தலர் தெரிந்து கொண்டாரோ அதே போல இந்த தேவனுடைய அந்த காரியங்களுக்கு அநேக அப்போஸ்தலர் தெரிந்து கொண்டு நமக்கு செய்தி கொடுக்கும்படி இவர் அனுப்பி
இருக்கின்றார். The one who descended from heaven as the mighty angel has chosen us, his apostle, to spread this message. The one who was with the Moses is also with us. The one who was with the prophet William Branham also with us. So the God could be able to reveal his purpose, so no one could not do that. So that we received greatest revelation through the God's servant yesterday. How the same way the Paul has given to us from Torah and law. How fast 14 years the same manner how God revealed to his Paul. He already put all his revelation in 14 books of Bible. In the same way the message is brought by prophet William Murray Branham. Through apostle we are studying that message.
அந்த காரியத்துக்காக தேவன் உலக தூரத்திலிருந்து நம்மத்தில் கொண்டு வந்து இந்த செய்தியை நமக்கு பிட்டு தொடர்படி கிருபை செய்திருக்கிறார்.
God has power to us so that you can hear the message through our apostle Tony from all the way from out of the country.
So again, இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்களை மத்தியில கொண்டு வந்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம்.
Thankful to God so that he has brought his servant amongst us.
சோ நம்முடைய அருமை சகோதரன் அப்போஸ்தலர் ஜோனியை எங்கள் சபையின் சார்பாக நன்றியோடு உள்ளத்தோடு வாழ்த்து
வரவேற்கின்றோம்.
அதோ நம்முடைய அருமையான தேவதாசர்கள் பல பல தேசங்களில் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் சபையின் சார்பாக நான் உள்ளத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்
கொள்கின்றோம். From long away from our country in the name of Jesus.
அவர்களுக்கு பிரியமான தேவஜனங்களே, நமக்குரிய ஆராதனை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்கத்தக்கதாக நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிப்போம்.
Let us pray for the word of God in this service.
எல்லா துதி ஸ்தோத்திரங்களும் உமக்கே பாத்திரங்கள் தெய்வமே. உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு மூலமாக எங்கள் இரட்சிப்பை கொடுத்தமைக்கு நன்றி. கொடுத்தது மாத்திரமல்ல, ஆண்டவரே என்னால் புரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு தயவு பண்ணி அது கிருபை செய்து அப்போஸ்தலர்களின் வழியிலே அனுப்பி
வார்த்தை பிறப்பாயிருக்கிறது.
அதுதான்
புதிய பிறப்பு. அது வந்து மாம்ச பிறப்பு பழைய பிறப்பு.
This is the book of life.
அங்கே தான் ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. மாம்ச பிறப்பு வந்து ஜீவ புஸ்தகம் சம்பந்தப்பட்டது. புதிய பொறுப்பு என்பது ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்துக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது.
This is the lamb section of the book.
இது ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது.
Remember, in those books his names.
அந்த புஸ்தகத்தில் பெயர்கள் இருக்கிறது.
These names are on a record.
அந்த பெயர்கள் அங்கே பதிப்பிடப்பட்டிருக்கிறது.
Let's go to 1 John.
ஒன்று யோவான் புஸ்தகத்திற்கு நாம் கடந்து செல்லலாம். ஐந்தாம் அதிகாரம் 11வது வசனம்.
தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம்.
நீங்க
இதை கவனிக்க விரும்புகிறேன்.
This is the record.
இங்க இப்படி பதிவு
செய்யப்பட்டிருக்கிறது. This life is in his son.
அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருப்பது என்பதாகும்.
Again the lamb.
He's
representing names.
அங்கே பெயர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது.
These names.
இந்த பெயர்கள்
is only the names of them which have his need his gene.
அவருடைய வித்து யாருக்குள்ளாக இருக்கிறதோ அவருடைய பெயர் மட்டுமே அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
They are the genes of his spirit.
அந்த ஆவிய வித்தை உயிரிழவே அவர்களுடையவர்களாக இருக்கிறார்கள்.
Therefore there is no record.
அது நிமித்தமாக அங்கே இப்படி பதிவில்லாமல் செய்யப்பட்ட ஒரு காரியம்.
Of anyone else.
அங்கே அதுக்கு வெளியே யாருடைய பெயரும் பதிவு செய்யப்படவில்லை.
Except for those who in the lamb section of the book.
அந்த ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்திலே பதிவேற்றிலே அந்த குறிப்பிட்டவர்கள் மட்டுமே அவங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
Everybody else comes up in the second resurrection.
அதிலே பதிவு செய்யப்படாத மற்ற ஏனியவர்கள் எல்லாம் இரண்டாவது உயிர்த்தெழுதலிலே வருகிறார்கள்.
So this represents two trees.
இந்த காரிய ரெண்டு மரத்தை அது பிரதிநிதித்துவப்படுத்துகிறது.
This is the tree of death.
அது மாம்சம் என்பது மரண மரத்தை காண்பிக்கிறது. இன்னொன்று வந்து ஜீவ விருட்சத்தை அது காண்பிக்கிறது. மரண விருட்சம் ஜீவ விருட்சம்.
Begin to see John chapter 3 and 6.
யோவான் மூன்றாம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும்போது
மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும்.
Now much you also to notice.
நீங்கள் இதையில் இன்னொரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும்.
In John chapter 5, 3 and 5.
யோவான் மூன்றாம் அதிகாரம் 5 6வது வசனத்திலே
Very I see on the D. Except a man be born of water and spirit, he cannot enter the kingdom of heaven.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் கருத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Enter the kingdom.
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது.
And then in John chapter 3 and 3.
அங்கே யோவான் மூன்றாம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்க்கும்போது
Jesus said.
And Jesus சொல்றார்.
Except a man be born again he cannot see the kingdom.
மனுஷன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்.
He cannot see.
அது ரெண்டு ஒன்றல்ல.
God don't repeat himself.
தேவன் தன்னை திரும்ப கொண்டு வரவில்லை.
The Catholics like repetition.
அங்கே வந்து காத்தலிக்கர்கள் எப்படி சொல்ல வருகிறார்கள்,
ஆனால்
நம்முடைய தேவன் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும் என்று
சொன்னால்
நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளுதல் என்றால் புரிந்து கொள்ளுதல் என்றால் விசுவாசத்தை உடையவளாக இருத்தல். நீங்கள் புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட விசுவாசத்தை உடையவளாக இருக்க முடியாது.
going to tell you a little secret.
Na ungalku oru sila ragasiyathai solattum.
Brother Branham taught.
Thirukkadrisi Branham avargal priya bodhithaar.
That there is a faith that comes from trusting.
Anga viswasamanadhu nambikkaiyil varugirathu.
You trust the prophet.
Neenga thirukkadrisi nambugireergal.
You trust what he says.
Avar enna solirukkar endradhai nambugireergal.
You trust it with all your heart.
உங்களுடைய இருதயத்தில் நம்புகிறீர்கள்.
You obey.
நீங்கள் அதை கீழ்ப்படி
without understanding it.
புரிந்து கொள்வதில் இல்லாமலே அதை கீழ்ப்படுகிறீர்கள்.
That's called trusting faith.
அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை அடைய விசுவாசம்.
But that faith cannot save you.
ஆனால் அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் உங்களை ஒருபோதும் ரட்சிக்காது.
அற்புதங்களை அடையாளங்களை நாம் பார்த்திருக்கிறோம்.
அவர் தீர்க்கதரிசி என்று நம்மை சொல்லும்படி செய்திருக்கிறது.
I will trust him.
நான் அவரை நம்பலாம்.
And you can go a long way.
அதை கடந்து இந்த தூரமாகவும் நாம் செல்லலாம்.
So the ones who came out,
அங்கே வெளியே வந்தவர்கள்,
they came out on the pillar fire.
அவர்கள் அக்கினி ஸ்தம்பத்தின் கீழ் இருந்து வெளியே வந்தார்கள்.
On the prophet,
ஒரு தீர்க்கதரிசி கீழே வெளியே வந்தார்கள்.
On the token,
அந்த அவர்கள் ஒரு அடையாளத்துக்கு,
On the lamb slain,
அங்கே அடிக்கப்பட்ட ஆட்டு கீழாக வந்தார்கள்.
On the two poles,
அங்கே ரெண்டு இழுப்பு கீழாக அவர்கள் வெளியே வந்தார்கள்.
What happened to them?
அவர்களுக்கு என்ன சம்பவித்தது?
The prophet said that everyone died.
தீர்க்கதரிசி சொல்லும்போது அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்தார்கள் என்று சொல்கிறார்.
Can you believe that?
உங்களால் அதை விசுவாசிக்க முடியுதா?
They have trusted faith.
அங்கே நம்பிக்கை உள்ளடக்கிய விசுவாசம்.
Could not save them.
அவர்களை ரட்சிக்கவில்லை.
It only allowed them to escape from denominational Egypt.
அங்கே ஸ்தாபனமாக எகிப்திலிருந்து வெளியே வருவதற்கு, அங்கிருந்து தப்புவதற்கு மட்டுமே அது உபயோகமாக இருந்தது.
Their faith could not seal them until the day of redemption.
மீட்புக்கு வரைக்கும் அந்த விசுவாசமானது அவளுக்கு முத்திரிக்கப்படவில்லை.
I say this,
நான் இதை சொல்ல காரணம்,
because I'm also part of that early generation.
காரணம், அந்த ஆதி தலைமுறை செய்தி பின்பற்றி வந்த அந்த தலைமுறையிலே, ஆதி தலைமுறையை சார்ந்தவனாகவும் நான் இருந்திருக்கிறேன்.
And we are in danger more than you.
உங்களோ கூட நாங்கள் தான் மிகுந்த அபாயத்தில் இருக்கிறோம்.
Because the second generation,
காரணம், இந்த இரண்டாவது தலைமுறை,
entered into Jordan.
அவர்கள் யோர்தானை கடந்து சென்றார்கள்.
And began to take possession.
அவர்கள் அங்கே தானே தங்களுடைய சுதந்திரத்தை பற்றி கொண்டார்கள்.
But the first generation,
ஆனால் முதலாவது தலைமுறையினர்,
even the preachers,
பிரசங்கிமார்களை உட்பட,
they didn't make it.
அவர்கள் அங்கே உள்ளே செல்ல முடியவில்லை.
That's frightening.
அது வந்து நம்மளை பயப்படுத்துகிற ஒரு காரியம்.
So the older you are in the message,
நீங்க பழைய காலத்தில் செய்தி உள்ளவர்கள் எல்லாம்,
the older preacher you are,
அவர்கள் எந்த அளவுக்கு முதிர்ந்த பிரசங்கிமார்களாக இருக்கிறார்களோ,
the older,
அவர்கள் எந்த அளவுக்கு முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ,
you have been ministering,
நீங்கள் ஒருவேளை ஊழியம் செய்யலாம்,
you are more in danger that you will not make it.
நீங்கள் அங்கே செல்வது என்பது உங்களுக்கு கூடாத காரியம், நீங்கள் அபாயத்தில் இருக்கிறீர்கள்.
You say that's not true.
நீங்கள் சொன்னால் அது உண்மை இல்லை என்று சொல்லலாம்.
Can you beat your shadow?
நாம வந்து முன்னாடியான நிழலாட்டங்களை மறுக்க முடியுமா?
The shadow in the Bible.
ஒருவேளை வேதத்தினுடைய நிழலாட்டங்கள்,
God did not allow the first generation to enter into the promise.
முதலாவது தலைமுறையினர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள செல்ல தேவன் அனுமதிக்கவில்லை.
Why?
ஏன்?
Because of unbelief.
அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம்.
You will say, how can they follow the message and be in unbelief?
அவர்கள் செய்தியை பின்பற்றி எப்படி அவிசுவாசமுடையவர்களாக இருக்க முடியும் என்று நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம்.
Did they ever go back to Egypt?
அவர்கள் திரும்ப எகிப்துக்கு சென்றார்களா?
Did they ever go back to denomination?
அவர்கள் ஸ்தாபனத்துக்கு திரும்பி சென்றார்களா?
No.
இல்லை.
They died under a prophet.
அவர்கள் தீர்க்கதரிசி கீழாக மரித்தார்கள்.
But were not saved.
ஆனால் ரட்சிக்கப்படவில்லை.
How frightening is that?
That's
why I try to move very lightly.
When
a man tells me he's been in it for 40 years, I begin to feel sorry for him. Because the younger one stands a better chance than him.
அவர்கூட வாலிபர்கள் செய்திக்காக நிற்பதற்கு சாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள்.
See in your mind.
உங்களுடைய சிந்தையில பாருங்கள்.
You think older they are.
நீங்க இப்படியாக நினைக்கிறீர்கள்.
And longer they've been in the message.
அவர்கள் எவ்வளவுக்கு அதிகமாக அந்த செய்தியிலே அவர்கள் எவ்வளவு வருஷங்களாக இருக்கிறார்களோ.
The more they know.
அவர்கள் அதிகமாக அறிந்திருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம்.
Or the more I know.
அவர்கள் ஒரு விக்ரமாக கூட மாற்றி விடுவோம்.
That's not true.
அது உண்மை அல்ல.
Because when they came in,
அவர் இந்த செய்திக்குள்ள வந்த போது,
they did not have all the message.
அவருக்கு எல்லா செய்தி கையில் இருக்கவில்லை.
They only had a few books and tapes.
அங்கே சில ஒளிநாட கூட சில புத்தகங்கள் மட்டுமே அவளுக்கு இருந்தது.
That's all they had.
அவ்வளவு அவளுக்கு இருந்ததெல்லாம்.
Now watch what happened.
அங்க என்ன சம்பவிக்கிறது பாருங்கள்.
Like in a country of India.
இந்திய தேசம் முழுவதும்
up to this day you only have 400 books.
இங்க நமக்கு வெறும் 400 புத்தகம் தான் இதுவரைக்கும் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது.
And in what language is those books?
அந்த மொழியாக தமிழ் மற்ற மொழியில புத்தகங்கள்
மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
செய்தி புத்தகங்கள் உண்டு.
And up to this day,
இந்த நாள் வரைக்கும்
you only have 400.
உங்களுக்கு வெறும் 400 புத்தகம் மட்டுமே இருக்கிறது.
So how much does the first generation know?
அப்படியானால் முதலாவது தலைமுறையர்கள் எது வரைக்கும் அவர்கள் அறிந்திருப்பார்கள்?
A young man like David.
டேவிட் போல வாலிபர்கள்.
Or even your pastor is young, he's only 60.
பாருங்கள் போதற்கூட பார்க்கிறது 16 வயசு இளமையா இருக்கிறார்.
In my country, he cannot even retire.
எங்களுடைய தேசத்துல கொண்டு போனா ஒரு வயசு யாரும் நம்ப மாட்டாங்க.
In India, he can retire.
இங்கதான் இந்தியாவில்தான் ரிட்டையர்மெண்ட். அங்க எங்க தேசத்துல இவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்க மாட்டார்.
யூரோப் அண்ட் அமெரிக்கா ஹி கேன் நாட் ரிட்டையர்.
அங்க ஒருவேளை யூரோப்ல அமெரிக்கால வந்திருந்தா ரிட்டையர் ஆயிருக்க மாட்டார்.
ஹி ஸ்டில் ஹஸ் 5 இயர்ஸ் டு கோ.
இன்னும் 5 வருஷம் அவர் சேவையில இருந்திருப்பார்.
பட் ஹி ஹஸ் கம்ப்யூட்டர்.
அவருக்கு கம்ப்யூட்டர் இருக்குது பாருங்க.
திஸ் ஜெனரேஷன் ஹஸ் கம்ப்யூட்டர்ஸ்.
இந்த தலைமுறை பாருங்க எல்லாம் கம்ப்யூட்டர் வைத்திருக்கிறார்கள்.
If you tell this generation something,
நீங்க இந்த தலைமுறையில பார்த்து நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னு வெச்சுக்கங்க.
இந்த கம்ப்யூட்டர்
உடனே அவர் சொன்னதை தீர்க்கதரிசி உண்மை சொல்லியிருக்கிறாரு. கம்ப்யூட்டர் எடுத்து லேப்டாப் தட்டி பார்ப்பாங்க.
பாஸ்டர் வேர் இஸ் தி கோட்.
எங்க செய்தி குறிப்பு எங்க போதகரே என்று கேட்பாங்க.
தி ஹோல் ஜெனரேஷன்.
ஆனா பழைய தலைமுறையில
பாஸ்டர் கேன் சே எனிதிங்.
போதகர் என்ன வேணாலும் சொல்லலாம்.
யூ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ட்ரூ.
அது உண்மையா பொய்யா என்று உங்களுக்கு தெரியாது.
நோ வித் தி சீத்.
அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது என்று உங்களுக்கு பார்க்க எதுவுமே இல்லை.
And that's how tradition entered into that generation.
அது நிமித்தமாக அந்த தலைமுறையில் இப்படிப்பட்ட பாரம்பரியமான காரியங்கள் வர ஆரம்பித்துவிட்டன.
All sorts of legalism.
எல்லா காரியம் கிரியை பிரமாணம் நியாய பிரமாணம் வந்து விட்டது.
A woman can do this.
ஓ பெண்கள் இது செய்ய கூடாது.
Can do that.
ஓ அது செய்ய கூடாது.
A man can do this.
ஓ சகோதரர்கள் இது செய்ய கூடாது.
You will never make it.
ஓ இந்த மாதிரி தாடி இல்லாமல் செல்ல விட கூடாது.
And that is how it became like a rule.
அது எப்படி ஒரு அவங்கள சட்ட திட்டங்களோடு ஆலயம் செய்யக்கூடிய ஒரு பிரமாணம் மாறிவிட்டது.
And then the young generation.
அப்போ வாலிப தலைமுறையில
just accept it was true.
ஓ அது உண்மை என்று அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க ஏற்றுக்கொண்டிருப்பாங்க.
And your parents
உங்களுடைய பெற்றோர்
who is from the first generation
முதலாவது தலைமுறையில இருந்து செய்தியில் வந்த உங்களுடைய பெற்றோர்கள்
lines up with the pastor
போதவரோடு கூட ஒத்து போய்
and say David you better shave that face.
ஓ David இப்படி முகசாரத்தை நீ பண்ணிக்கோ கிளீனா இருன்னு சொல்லிருப்பாங்க.
That's how it works.
அப்படிதான் அது காரியங்கள் இருந்தது.
What am I trying to tell you?
நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால்
their faith did not save them.
அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சிக்கவில்லை.
ஒவ்வொருவரும்
மரித்தார்கள்.
So who is in the most danger?
அப்படியானால் யார் ரொம்ப அபாயத்தில் இருக்கிறது?
The kind old priest.
பழைய காலப்பிரசங்கமாக பழைய ஆசாரியர்கள்
from when the message.
இந்த செய்தியை பின்பற்றி வந்த ஆசாரியர்கள் பழைய ஆசாரியர்கள்
because only one in a million of that generation made it.
அங்க 10 லட்சத்துல ஒருத்தர் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போனார்.
If that's not true.
அது உண்மையானவா?
Show me the time.
அதுக்கு அடையாளத்தை காண்பீங்க.
Show me the shadow.
அதுக்கு நிழலாட்டத்தை காண்பீங்க.
But they did not believe.
அவர்கள் விசுவாசிக்கவில்லையா?
They never went back to the nomination.
அவர்கள் திரும்ப ஸ்தாபனத்துக்கு போகவில்லை அல்லவா?
They went never went back to Egypt.
அவங்க எகிப்துக்கு திரும்பி போகவில்லை அல்லவா?
They died on believing in the same message.
அதே செய்தியில் கீழாக அவிசுவாசத்தை நிமித்தம் அவர்கள் மறித்தார்கள்.
Because if your trust and faith
உங்களுடைய நம்பிக்கை உள்ளடக்கிய உங்களுடைய விசுவாசமானது
does not come to understanding faith
அது புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விசுவாசமாக வராத பட்சத்தில்
it means there is no gene in you.
காரணம் அங்கே உங்களுக்குள்ளாக அவருடைய வித்து இல்லை என்பதை அது காண்பிக்கிறது.
And then you become part of the 4 denominations in the message.
அப்படியானால் செய்தியில் இருக்கிற 4 ஸ்தாபனத்தை நீங்கள் சேர்ந்தவர்களாக இருப்பீர்கள்.
You say there's no denomination in the message.
நீங்கள் சொல்லலாம் செய்தியில் எந்த ஸ்தாபனமும் இல்லை என்று.
Watch this.
நன்றாக கவனியுங்க.
The first denomination in the message says.
அங்கே முதலாவது தலைமுறையில் செய்தியில் வந்த முதலாவது தலைமுறையில்
If you believe the prophet.
நீங்கள் தீர்க்கதரிசி விசுவாசித்தால்
And you believe his message.
இந்த செய்தி நீங்கள் விசுவாசித்தால்
You are born again.
நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள்.
But believing is not understanding.
ஆனா விசுவாசிப்பது என்பது அது புரிந்து கொள்ளுதலால
you can believe many things.
நீங்க அநேக காரியங்களை நம்பலாம் விசுவாசிக்கலாம்.
Does it mean you understand?
அது நிமித்தம் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்ற அதுக்கு அர்த்தமாக
just the baptist and the message.
அதுதான் பாப்டிஸ்ட் அவருடைய செய்தி.
Baptist if you believe.
பாப்டிஸ்ட் பாப்டிஸ்ட் சார்ந்தவர்கள் நீங்கள் விசுவாசித்தால்
believe the prophet.
நீங்கள் தீர்க்கதரிசி விசுவாசித்தால்
believe the message.
நீங்கள் செய்தியை விசுவாசித்தால்
you are saved.
நீங்கள் சிறுபட்டீர்கள் என்று சொல்வார்கள்.
Then there is the Methodist in the message.
அங்கே செய்தியிலே மெத்தடிஸ்ட் காரணம் இருக்காங்க.
They are holiness in the message.
அவர்கள் பரிசுத்தத்தை முக்கியப்படுத்தக்கூடியவர்கள்.
If you keep your hair long,
ஓ உடைய முடியை மீளமாக வளர்க்க வேண்டும்.
If you don't have any jewelry,
உங்களுக்கு நகையெல்லாம் ஏதாவது நீங்க போட்டீங்கன்னா,
you don't have any worldly clothes,
உலக பிரகாரமான வஸ்திரத்தை நீங்கள் உடுத்தினால்,
the brothers don't let the wife rule them.
ஓ இப்படிப்பட்ட சகோதரத்தன மனைவியை எப்படி அவர் அடிக்க ஆள்றாரோ.
Brothers don't go to dances and clubs.
ஓ அங்க போகாத, இங்க இந்த போ இந்த வஸ்திரத்தை போடாத, அதை போடாத என்று சொல்லும் போது அதுதான் அவங்களுக்கு பரிசுத்தம்.
அப்படியான
அவர்கள் போதனைகளை பாருங்கள்.
குறித்து God is love.
தேவன் அன்பாக இருக்கிறார்.
If you are born again, you will love everybody.
நீங்க மறுபடியும் பிறந்தால் எல்லாரையும் நீங்க நேசிப்பீர்கள்.
You will love your enemy.
உங்களுடைய சத்துருவை கூட நேசிப்பீர்கள்.
Now watch what the prophet teaches.
ஆனா தீர்க்கதரிசி குறித்து என்ன போதிக்கிறார் பாருங்கள்.
When love protects,
அங்கே தேவனுடைய அன்பு பாதுகாக்கும் போது
grace takes over.
அங்கே கிருபையானது பொறுப்படுத்தப்படுகிறது.
When love protects,
அங்கே அன்பு பாதுகாக்கும் போது
and love protects on whoever he wants to love.
தேவன் வந்து ஒரே காரியத்தை செய்யல.
Our understanding of God is wrong.
நம்ம அன்பு குறித்து நம்முடைய புரிந்து கொள்ளுதல் தான் தவறா இருக்குது. அதுதான் கிறிஸ்துவ விஞ்ஞானம் நமக்கு சொல்கிறது.
You don't need all those teachers.
ஓ இந்த போதனை எல்லாம் உனக்கு தேவையில்லை.
What is good? You have all those teachers and you don't love everybody.
இப்படிப்பட்ட போதனை எல்லாம் நீங்க கேட்டு ஒருத்தர் ஒருத்தர் நீங்க நேசிக்கணும், அதனால என்ன பிரயோஜனம் என்று.
You must love your enemy.
உங்களுடைய சத்துருவை கூட நீங்க நேசிக்கணும்.
The only thing about that,
அது குறித்து சொல்லக்கூடிய ஒரே காரியம்,
உங்களுடைய
சத்துரு குறித்து உங்களுக்கு என்ன இல்லை, வெளிப்பாடு இல்லை.
நன்றா
கவனிங்க.
You have enemies.
நம்முடைய சத்துருக்கள்
maybe like the Muslims.
முஸ்லிம் போட்டவர்கள் கூட இருக்கலாம்.
They don't like the Hindus.
அவர்கள் இந்துவை விரும்ப மாட்டார்கள்.
But they don't hate you because of your revelation.
அவர்கள் ஏன் உங்களை வெறுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பெற்றிருக்கிற அந்த வெளிப்பாடு.
That's a national spirit.
அதுதான் தேசத்தினுடைய ஆவி.
That's a national, you know, enemy.
அவர்தான் தேசத்தினுடைய விரோதி.
What is not interested in that?
அப்படிப்பட்ட காரியங்களில் தேவன் விருப்பமா இல்லை.
Then you have your neighbors.
உங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை பார்க்கும்போது
you don't clean your yard.
அங்க உங்களுடைய அவங்க வெளியே வந்து சரியா சுத்தப்படுத்தவில்லை என்று வைத்துக்
கொள்ளுங்க.
உங்கள் நீங்க அசுத்தமா இருக்கிற நிமித்தம் அவர்கள் உங்களை
நிந்திப்பார்கள்.
அவங்களும் நமக்கு சத்துக்கள் தான்.
Then there are people who raise up to provoke you.
அப்படி அந்த ஜனங்கள் எழுப்பி நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்பார்கள், கடிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பார்கள்.
On your jobs.
நீங்கள் செய்கிற வேலையை குறித்து கடிந்து கொள்வார்கள்.
So you have some kinds of enemy.
நமக்கு பலவிதமான சத்துருக்கள் இருக்கிறார்கள்.
But you have one particular enemy.
ஆனா ஒரே ஒரு குறிப்பிட்ட சத்துரு இருக்கிறான் நமக்கு.
And that's the enemy who hates you for your revelation.
நீங்கள் பெற்றிருக்கிற வெளிப்பாடு நிமித்தம் உங்களை வெறுக்கிற ஒரு சத்துருவை நாம் இங்கே பெற்றிருக்கிறோம்.
That's why Cain killed Abel.
அது நிமித்தம்தான் காயின் வந்து ஆவேலை கொலை செய்தான்.
Now that's the first enemy.
அதுதான் முக்கியமான நம்முடைய சத்துரு.
All your enemies are not serpents.
அங்க மற்ற சத்துருக்கள் எல்லாம் சர்ப்பத்தின் வித்துக்கள் அல்ல, அந்த ஒரு சத்துரு தான் நமக்கு சர்ப்பத்தின் வித்தா
இருக்கிறார்.
உங்களுக்கு அதிகமா லாபகரமானவர்கள் யார்?
Your friends or your enemies?
உங்களுடைய நண்பர்களா அல்லது உங்களுடைய சத்துருக்களா?
Your friends can do nothing for you.
உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுக்கு செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை.
They treat you nice.
உங்களை அருமையாக நடத்துவார்கள்.
They help you.
உங்களுக்கு உதவி செய்வார்கள்.
They say good things about you.
உங்களை குறித்து நன்மையான காரியங்களை சொல்வார்கள்.
What benefit is that?
அதனால நமக்கு என்ன ஒரு லாபம் சொல்லுங்க பார்க்கலாம்.
You are looking for character.
நீங்கள் வந்து அந்த குணாதிசயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
And character takes suffering.
அந்த குணாதிசயம் உங்கள் மூலமா வெளிப்படனா பாடுகள் வேண்டும்.
And your friends would make you suffer.
உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பாடுகளை கொடுக்க மாட்டார்கள்.
But your enemies will make you suffer.
ஆனா உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு பாடுகளை உபத்திரவத்தை கொடுப்பார்கள்.
So who's more valuable to you?
அப்படியான இவர்கள் இருப்பது இரண்டு பேரில் யார் உங்களுக்கு மதிப்பு மிக்கவர்கள்?
Your friends or your enemy?
உங்களுடைய நண்பர்களா அல்லது உங்களுடைய சத்துருக்களா?
Therefore why should I hate my enemy?
அது நிமித்தம் நான் ஏன் என் சத்துருவை பகைக்க வேண்டும்?
When they are working for me.
அவர்கள் எனக்காக காரியங்களை செய்யும் போது, அந்த காரியங்களை செய்யும் போது,
why would I want to make friends with them?
நான் ஏன் அவர்களை என் நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள கூடாது?
Their friendship cannot help me.
என்னுடைய நண்பர்கள் எனக்கு உதவி செய்ய முடியாது.
But they are evil character.
ஆனா அவர்கள்
lion character.
அந்த சிங்கம் அப்படி செய்யும்.
They are gossip character.
அவர்களுடைய பரியாசம் அப்படி செய்யும்.
They are injustice character.
அவர்கள் அநீதி எனக்கு அப்படி செய்யும்.
Because you help them my character.
என்னுடைய புனாதிசயத்தை கொண்டு வரும்படியாக அவர்கள் செய்கிற அந்த காரியங்களுக்கு உதவி செய்யும்.
That's why God says gives you a blessing when they reprove you.
அவர்கள் நம்மை நிந்திக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று அதன் காரணமாக தான் தேவன் நமக்கு சொல்கிறார்.
You're blessed when they despise you.
அவர் உங்களை நிந்திக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று அதன் காரணமாக தான் அவர் நமக்கு சொல்கிறார்.
You want the blessing or not?
உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா வேண்டாமா? ஒருவேளை உங்களுடைய சத்ரு உங்களை வேதனைப்படுத்தும் பட்சத்தில்
pain is a good thing.
வேதனை என்பது ரொம்ப நல்ல காரியம் தான்.
Pain is not a bad thing.
வேதனை என்பது கெட்ட காரியம், மோசமானது அல்ல.
The devil will put pain in your body.
பிசாசு உங்களுடைய சரீரத்தை உபத்திரப்படுத்தலாம்.
God put pain in your body.
தேவன் உங்களுடைய சரீரத்தில் வேதனை வைத்தார்.
So when somebody causes you pain,
யாராவது ஒருவர் உங்களை இப்படி எட்டி இப்படி உதைத்து வேதனைப்படுத்தும் போது,
pain says, pay attention.
அதற்கு கவனமாயிரு என்று வலி வேதனை உங்களுக்கு சொல்கிறது.
Find out why you are hurting.
நீங்கள் அங்கு காயப்படுத்தப்படும் போது அந்த காயப்படுத்துதல் நல்லது.
I have one daughter.
எனக்கு ஒரே ஒரு மகள் தான் உண்டு என்கிறார்.
And she is the center of our life outside the Lord.
எங்களுக்கு ஜீவியத்திலே அவள் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மையமா இருக்கிறார்.
I always tell my wife.
அவள் என் மனைவியை பார்த்து சொல்வாள்,
be careful.
ஓ, எச்சரிக்கை.
Because if somebody comes and says
இப்போ யாரோ ஒருவர் வந்து இப்படி சொல்லும் பட்சத்தில்,
something about your daughter,
உங்களுடைய மகளை பத்தி ஏதாவது சொல்றாங்க வைத்துக் கொள்ளுங்க,
what how you react?
உங்களுடைய பிரதிக்ரியை என்னவா இருக்கும்?
Because if you react because they speak evil of her,
ஒருவேளை உங்களுடைய மகளை பத்தி தவறாக யாராவது சொல்லும்போது,
it means you think too highly of her. You think too highly of her.
நீங்கள் வந்து அதிகமாக அவளுக்கு நீங்கள் இடம்
கொடுக்கிறீர்கள்.
அங்கு ஏதோ உங்களுக்குள்ள தவறு அங்கே இருக்கிறது.
If somebody speaks evil of me,
என்ன குறித்து யாராவது தவறாக சொல்லும் பட்சத்தில்,
and I begin to react,
நான் உடனே அதுக்கு பிரதிக்கிரியை செய்யும்போது,
it means that I think I am somebody.
நான் என்னை யாரோ ஒருவராக நான் நினைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தில்,
and nobody should say anything about me.
யாரும் என்ன குறித்து எதுவுமே சொல்லக்கூடாது.
So, what is the problem?
அங்கே இருக்கிற பிரச்சனை என்ன?
The pain is telling me I have a problem, not the one who causes.
அங்கே வேதனை எனக்கு சொல்லுகிறது எனக்குள்ள ஏதோ தவறு இருக்கிறது என்று தான், எனக்கு வேதனை படுத்துறவருக்குள்ளாக அல்ல.
Is pain good or bad?
வேதனை என்பது நல்லதா கெட்டதா?
If you didn't have pain,
உங்களுக்கு வேதனை இல்லை என்று சொன்னால்,
you put your hand on a hot stove,
நீங்க ஒருவேளை ஒரு உங்களை வருத்தப்படுத்தக்கூடிய ஒரு கல்லு மேல இப்படி கை
வைக்கும்,
அது முழுவதுமா உங்க கை முழுவதும் அப்படியே வேதனைக்குள்ளாக்கும்.
Because you don't feel pain.
நீங்க ஒருவேளை அந்த வேதனை உணரவில்லை என்று சொன்னால்,
if you put your hand,
நீங்க இப்படி கை வைக்கும் போது,
yes, pain,
நீங்க உடனே வேதனை உணரும் போது,
yeah,
ஓ அது உடனே இருக்கு.
And then it says, I should never do that again.
ஓ இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யக்கூடாது என்று நீங்க உணர்வீர்கள்.
Oh, that is hard.
ஓ அது உங்களை வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி.
Ask you to pay attention.
ஓ அந்த வேதனை என்பது உங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது.
And when you are hurting,
நீங்கள் வேதனைப்படுத்தப்படும் போது,
it asks you to ask, why am I hurt?
ஓ நான் எதற்காக எது நிமித்த வேதனைப்படுத்தப்படுகிறேன் என்பதை உங்களுக்கு உள்ளாக ஒரு கேள்வி எழுப்புகிறது.
Somebody lie on me?
ஒருவேளை சிலர் உங்களை பற்றி போய் சொல்லலாம்.
It hurts me.
அவர் என்னை வேதனைப்படுத்தலாம்.
Why am I hurt?
ஏன் அப்படி நான் வேதனைப்படுத்தப்படுகிறேன்?
They lied on the Lord.
ஓ நான் அவர்கள் வந்து போய் சொல்லியிருக்கிறார்கள்.
He was not a sinner.
அவன் பாவி அல்ல.
I'm a sinner.
நான் தான் பாவி.
They lie on me.
அவர்கள் என்ன குறித்து தான் போய் சொல்லி.
Even the Bible called me a liar.
ஒருவேளை வேதம் கூட என்ன பார்த்து பொய்யன் என்று சொல்லி இருக்கிறது.
Born in sin, shape in iniquity.
நாம் துன்மார்க்க பொல்லாங்கினால் உண்டானவர்களாக துன்மார்க்கத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறோம்.
It means I think too much of myself.
அப்படி ஆனால் என்னை குறித்து நான் அதிகமாக சிந்திக்க வேண்டியவனாக இருக்கிறேன்.
Now the only way to get you to know that.
நீங்கள் அதை அறிந்து கொள்வதற்கு ஒரே வழி.
Is of good enemy.
உங்களுக்கு சிறந்த நண்பர்கள் இருப்பதன் வழியாக மாத்திரமே.
Are you feeling a little better about your enemy?
உங்களுடைய நண்பர்களை உங்களுடைய சத்துருக்களை குறித்து நீங்க சிறப்பாக இப்போ உணர்கிறீர்களா?
Do you think you can love your enemy now?
இப்போ உங்களுடைய சத்துருக்களை உங்களால் சிநேகிக்க முடியும் என்று உணர்கிறீர்களா?
See how important they are.
அப்படியானால் அவர்கள் எவ்வளவு நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள்?
Revelation forces you.
அந்த வெளிப்பாடு தான் அப்படி செய்கிறது.
To make hard decisions.
நம்முடைய கடினமான தீர்மானங்களை கூட எளிமையா எடுக்க முடியாது செய்கிறது வெளிப்பாடு.
You see the wisdom of God in it.
அங்கேதானே தேவனுடைய ஞானத்தை நாம் பார்க்கிறோம்.
And therefore you appreciate your enemies.
அது நிமித்தம்தான் உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் வெகுவாக பாராட்ட வேண்டியவர்கள்.
Now loving your enemy doesn't mean making friends with them.
அவருடைய சத்துருக்களை சிநேகிகள் என்று சொன்னால் அவரோடு கூட நட்பு கொள்வது அல்ல.
It don't mean feeling good about them.
அவளுக்கு அவங்க செய்த எல்லா காரியத்தையும் நன்று சிறப்பு என்று சொல்வது அல்ல.
ஏதோ மீன் பை தி நேம் ஆஃப் சப்பாத்தி.
அவங்க ஏதோ ஒரு நாள் சப்பாத்தி செய்யிறதுக்கு அல்ல.
தட்ஸ் நாட் வாட் இட் மீன்ஸ்.
அது அல்ல அதனுடைய அர்த்தம்.
God loves his enemy.
தேவனுடைய சத்துருக்களை நேசிக்கிறார்.
He caused the rain to fall on the just and the unjust.
அநீதி உள்ளவர் மேல் நீதி உள்ளவர் மேல் அவர் தம்முடைய மழையை பெய்யப்படுகிறார்.
He caused the sun to rise on the wheat and the tares.
அங்கே வித்தின் மேலும் மதுரை மேலும் அவர் சூரிய ஒளி உதிக்கும்படி
செய்கிறார்.
அப்படி என்ன அர்த்தம்?
It means let your enemy do God's will for you.
தேவன் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதைவும் உங்களுடைய சத்துருக்கள் அனுபவிக்கட்டும்.
Don't try to change them.
அதை நீங்கள் மாற்ற முயற்சிக்காதீர்கள்.
Don't try to get them to love you.
அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து விலகி இருக்க நீங்கள்
கூடாது.
அவர் உங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக
இருக்கிறார்.
ஒருவேளை உங்களுடைய சத்துரு வியாதியா இருந்தால் அவளுக்கு மருந்தை கொடுங்கள்.
Because if they die,
ஒருவேளை அவர்கள் மரித்து போகும் பட்சத்தில்
they can't help affect you.
அவர்கள் மரித்து போனால் உங்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியாது.
So you must pray for your enemy.
உங்கள் சத்துருக்களுக்காக நீங்க ஜெபித்து தான் ஆக வேண்டும்.
Because if you have no enemy, you have no perfection.
உங்களுக்கு சத்துருக்களே இல்லை என்று சொன்னால் நீங்க பூர்ணமடைய முடியாது.
If they are hungry,
அவர்கள் பசியாக இருக்கும் போது அவளுக்கு ஆதாரம் கொடுங்கள். இது தயவு செய்து சாப்பிடுங்க.
You are important to me.
நீங்க எனக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவளா இருக்கிறீங்க.
If they are naked, clothe them.
அவர்கள் நிர்வாணமா இருந்தால் அவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுங்கள்.
Because you're looking after yourself.
காரணம் அதன் மூலமா நீங்கள் உங்களை நீங்களே கவனித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள்.
Now when you see God's revelation.
இங்கே தேவனை பற்றி அந்த வெளிப்பாடு நாம் பார்க்கும்போது
that has power in it.
அதிலே வல்லமை இருக்கிறது.
That can transform you.
அது நம்மை நம்மை மாற்றப்பட்டு நம்முடைய அணுகுமுறையை மனோபாவத்தை அது மாற்றும்.
No human effort anymore.
அது உங்களை எந்த விதத்திலே நீ காயப்படுத்தாது.
Spirit of God working in and through the word.
தேவனுடைய ஆவி தேவனுடைய வார்த்தை மூலமா நமக்கு செயல்படுகிறது.
Affecting your mind.
அது உங்களுடைய சிந்தையிலே அப்படியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது.
And I can imagine people watching it.
இப்படி உங்களுடைய ஜனங்கள் உங்களை பார்க்கும் போது இப்படி நான் கற்பனை
செய்து. You know what he says about you.
ஓ அவர் உன்னை பத்தி என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியுமா?
You know what he is doing.
அவர் என்ன செய்தார் தெரியுமா?
You know treating him so nice.
ஓ இப்படி உங்களை அவர் நடத்துகிறார் அல்லவா?
You don't know how important he is to me.
ஓ எனக்கு தெரியும் அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்று.
That's the wisdom of God.
அதுதான் தேவனுடைய ஞானம்.
So love doesn't mean having a good feeling.
அன்பு என்பது ஏதோ ஒரு இனிமையான ஒரு உணர்வு பெற்றிருப்பது அல்ல.
God's love that has no feeling in it.
தேவனுடைய அன்பில் அப்படி ஒரு இனிமையான உணர்வு என்பது கிடையாது.
Because God have love before he has ever had a body.
அவருக்கு ஒரு சரீரம் இருப்பதற்கு முன்பாகவே தேவனுக்கு அன்பு இருந்தது.
Therefore there's two kinds of love.
அது நிமித்தம்தான் அவர் அன்பை குறித்து மிகவும் அக்கறையுடையவராக இருக்கிறார்.
Chemical love.
அது ரசாயன சம்பந்தமான ஒரு அன்பு.
Gives you a lot of feelings.
அது ஒரு வித்தியாசம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுக்கும்.
And agape love.
ஆனா அகபே அன்பு என்பது
no feeling.
அதுல எந்த விதமான உணர்வும் இருக்காது.
Revelation.
அதுல வெளிப்பாடு மட்டுமே இருக்கும்.
You understand?
புரிந்து கொண்டீர்களா?
Believing.
அங்கே விசுவாசிப்பது என்றால்
trust in faith.
அங்கே நம்பிக்கை உள்ளடக்க விசுவாசம் உங்களை ரட்சிப்பதில்லை. ஆனால்
knowledge faith.
ஆனால் அறிவு விசுவாசம் புரிந்து கொள்ளவே உள்ளடக்க அந்த விசுவாசம்
understanding faith.
அது புரிந்து கொண்ட அந்த விசுவாசம் என்பது
that can save you.
அது உங்களை ரட்சிக்கும்.
There's one more kind of faith.
இன்னொரு விசுவாசம் உண்டு.
And that's called transitory faith. Transitory faith.
நம்மளை மாற்றமடைய செய்யக்கூடிய விசுவாசம்.
I don't have time.
எனக்கு சமயம் இல்லை.
சில
காரியங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம்.
John 15:24.
யோவான் 15:24.
This is actually the scripture.
தேவனுடைய செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள்.
So you see here Jesus is telling them.
இங்கே இயேசு இப்படி சொல்றதை இங்க நாம் பார்க்கிறோம்.
That the signs and the wonders he was doing.
அங்க அவர் செய்த அற்புத அடையாளங்கள்
no other man had done.
வேற எந்த மனுஷனும் செய்யாத அற்புதங்கள் அடையாளங்களை அவர் செய்ய காண்கிறோம்.
Just like Moses.
மோசே போலவே.
Just like William Branham.
William Branham போலவே.
Could anybody in this age do what he did?
இந்த காலத்துல அவர் செய்த காரியங்களை வேற யாராவது செய்தார்களா?
And if you see it.
நீங்கள் அதை பார்க்கும் போது
and you deny
அதை நீங்கள் மறுதலிக்கும் போது
your sin remains with you.
உங்கள் மேல் பாவம் உங்கள் மேலே நிலை நிற்கும்.
It's better you are not seeing it.
நீங்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை பார்க்காமல் இருப்பது ரொம்ப உத்தமம்.
Now that's what happened with Israel.
அதுதான் இஸ்ரவேலுக்கு சம்பவித்தது.
They saw it with Moses.
அவங்க மோசே பண்ண கால்
பண்ணாங்க. I believe.
நான் விசுவாசிக்கிறேன் என்றார்கள்.
They came out.
அவர்கள் வெளியே வந்தார்கள்.
And the prophet had the message.
அவர்களுடைய ஓ நான் விசுவாசிக்கிறேன் அப்படி நான் சொன்ன போதும் அதுவே போதுமானதா இருக்கிறது என்று.
Believe in without understanding makes you a foolish virgin.
அதாவது புரிந்து கொள்ளுதல் இல்லாத அந்த விசுவாசமானது புத்தி இல்லாத கன்னிகையாக உங்களை மாற்றுகிறது.
Believing and understanding makes you a wise virgin.
ஆனால் புரிந்து கொள்ளக்கூடிய விசுவாசமானது உங்களை புத்தியுள்ள கன்னிகையாக மாற்றுகிறது.
Therefore,
அதன் காரணமாக
this understanding
இங்கு புரிந்து கொள்ளுதல் என்பது
is to see the kingdom.
அது தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதாகும்.
And you need a gene for that.
அதுக்கு உங்களுக்கு உள்ளாக தேவனுடைய வித்து தேவையா இருக்கிறது.
And your gene is recorded as a name.
அந்த வித்து யாருக்குள்ள இருக்கிறதோ அவருடைய பெயர்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
And that record is in the Lamb.
அந்த பதிவேடு என்பது ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்திலே அந்த ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தின் அந்த பகுதியிலே அது எவ்வளவு ஆழமா இருக்கிறது நாம் பார்த்தோம் அங்கே ஆவியினால் பிறந்தது ஆவியா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அதன் பின்பு
You enter into the kingdom.
நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறீர்கள்.
You enter into the kingdom through the ministry of the Son of Man.
அங்கே மனுஷகுமாரனுடைய ஊழியத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறீர்கள்.
Without the Son of Man, there is no shout.
அங்கே மனுஷகுமாரன் இல்லாமல் ஆரவாரம் இல்லை.
There is no voice.
அங்கே பிரவாதத்தினுடைய சத்தம் இல்லை.
To enter the kingdom.
அந்த ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு
1 Corinthians 15:14.
மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல மாணவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம்
அவசியமாக்கிறது
எடுத்துக்கொள்ளப்படுவதும்
இல்லை
So you need this ministry.
நமக்கு இந்த ஊழியங்கள் தேவையா இருக்கிறது.
For 7 churches.
ஏழு சபை காலங்களும்
there were many that was born the gene of the spirit.
அவருடைய ஆவியின் வித்தினாலே உயிரணுவினாலே அநேக பிறந்திருக்கிறார்கள்.
And they were sealed until the day of redemption.
அவர்கள் மீட்பு நாளுக்காக முத்திரிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
And they are called the dead in Christ.
அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்.
But they are waiting for this ministry.
அவர்கள் இந்த ஊழியத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Luther is waiting for this ministry.
மாற்றமடைய யாரோ ஒருவர் அவருக்கு தேவையா இருக்கிறார்கள்
குறித்து
நீங்க அந்த ராஜ்யத்திற்குள்ள போகும்படியாக ஏழு முத்திரைகள் அங்கே திறக்கப்பட்டது
So John 3 and 6
அங்கே யோவான் 3 அதிகாரம் 6 வசனத்திலே
3 and 5 John 3 and 5
யோவான் 3 அதிகாரம் 5 வசனம்
Needs the ministry of the Son of Man
அங்கே மனுஷகுமாரன் ஊழியம் தேவையா இருக்கிறது
Without the Son of Man
இந்த மனுஷகுமாரன் அல்லாமல்
No one is entering.
யாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது.
Because you can't enter the kingdom or inherit it with this flesh and blood.
இந்த மாம்சத்தோட இரத்தத்தோட நாம தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிக்க முடியாது.
Let me give you a quick time.
நான் அதுக்கு ஒரு சில அடையாளங்களை காண்பிக்கட்டும்.
Abraham had a name change.
ஆபிரகாமுக்கு பெயர் மாற்றம் உண்டானது.
Abraham had a relationship with God.
அவன் தேவனோடு கூட உறவுடையவனாக இருந்தார் ஆபிரகாம்.
Abraham had many promises.
ஆபிரகாமுக்கு அநேக வாக்குத்தத்தங்களும் உண்டு.
Until God came down a body of flesh.
அங்கே தேவன் ஒரு மாம்ச சரீரத்தில் வரவரைக்கும்
and discerned Sarah's heart.
சாராளுடைய இருதயத்தின் ரகசியங்கள் பகிரக்க வரைக்கும்
Abraham's body could not change.
அங்கே ஆபிரகாமுடைய சரீரம் மாற்றமடையவில்லை.
And when his body changed.
அங்கே அவருடைய சரீரம் மாற்றமடைந்தபோது
then he could enter into the kingdom.
அப்பொழுது அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசித்தார்.
And enter the kingdom means he received the promised son.
அங்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது என்று சொன்னால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை பெற்றுக் கொள்வது.
When your body change,
உங்களுடைய சரீரம் மாற்றமடையும் போது,
we receive the promised son in the air.
அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை மத்திய ஆகாயத்திலே நாம் பெற்றுக் கொள்கிறோம்.
And there we go in the supper.
அங்கே தானே அவரோடு கூட விருந்துக்கு செல்கிறோம்.
So let me ask you.
நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்கட்டும்.
What does it mean?
அதனுடைய அர்த்தம் என்ன?
To meet the Lord in the air.
கர்த்தரை மத்திய ஆகாயத்தில் சந்திப்பது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன?
Well, David asked me that. It was a good question for a young man.
And the young David, Polybanana David, he put a nice question to me.
It means you meet him in another dimension.
அப்படி என்று சொன்னால் அவரை வேறு ஒரு பரிணாமத்தில் நாம் அவரை சந்திக்கிறோம்.
Not God in the air.
அப்படினா ஆகாயத்தில் என்ன ஏதோ காற்றில் இல்ல மேல இல்ல.
You become dimensional being.
நாம் வந்து பரிணாமம் மாற்றக்கூடிய ஒரு ஒரு உயிரினமா மாறுகிறோம்.
Being capable of dimensional travel.
அங்கே ஒவ்வொரு பரிணாமத்தையும் நாம் கடந்து போகிற ஒரு உயிரினமாக நாம் மாறுகிறோம்.
Not subject to gravity.
அங்கே நம்ம புவிக்கு இசைக்கு கட்டுப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல.
Not subject to time.
அங்கே நேரத்துக்கும் காலத்துக்கும் நாம் கட்டுப்பட்டவர்கள் அல்ல.
And not subject to the laws of creation.
சிருஷ்டிப்பிலே கொடுக்கப்பட்ட இயற்கை விதிக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள் அல்ல.
Watch Matthew 27. Don't go.
நான் இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன், நீங்க போக வேண்டாம். மத்தேயு 27 அதிகாரம்.
You see many of the there.
இங்க இருக்கிற அநேகர்
arose after Jesus resurrection.
அங்கே அநேகர் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருந்தபோது அவரோடு கூட உயிரோடு இருந்தார்கள்.
What kind of bodies did they
have? அப்படி எப்படிப்பட்ட சரீரத்தை அவருடையவராக இருந்தார்கள்?
What kind of bodies did they have?
எப்படிப்பட்ட சரீரத்தை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள்?
மாறக்கூடிய
ஒரு உயிரினமாக
இருந்தார்கள்.
அவர்கள் தங்களை காணும்படியாக வெளிப்படுத்தவும் முடியும். அவர்கள் காணக்கூடாதபடி தங்களை மறைத்துக் கொள்ளவும் முடியும்.
அதுதான்
தேவனுடைய ராஜ்யத்தில்
பிரவேசிப்பதால்
அங்கு ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனுஷகுமாரனுடைய ஊழியம் வர வேண்டும்.
The very message we are speaking of,
நம்ம பிரசங்கிக்கிற அதே செய்தி என்ன என்பதை பார்க்கலாம்.
It's preparing us for that.
நமக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. நம்ம திரும்ப அதை
படிச்சோம். All right. Now watch carefully.
And again again.
He that had the son had life.
குமாரன் உடையவன் ஜீவனை உடையவன்.
Now let's look at the son.
அங்க குமாரனை பத்தி பார்க்கலாம்.
Hebrews 1:1 says.
எபிரேயர் 1 அதிகாரம் 1 இப்படியா சொல்கிறது.
God in sundry times and diverse manner.
சொல்கிறது.
Now I don't have time to break it down, and I know Brother David will come behind and break this down. But watch carefully.
இங்க என்ன கவனிங்க?
The lamb with the son has 7 stars.
அங்க ஆடாக இருக்கிற குமாரர் கையில 7 நட்சத்திரங்களை பார்க்கிறோம்.
They are on the right hand.
அவருடைய வலது கரத்தில் பார்க்கிறோம்.
And each star when it comes,
அந்த ஒவ்வொரு நட்சத்திரங்கள் அங்க வரும்போது,
it comes to represent the son.
அவருடைய குமாரனை பிரதிநிதிப்படுத்தும் முடியாக வருகிறார்கள்.
John 13:20.
யோவான் 13 அதிகாரம் 20 வசனம்.
நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
Now.
Ipo.
So he that receives whomsoever I send receive me.
என்னை ஏற்றுக்கொள்ளுகிற என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்று அவங்க அங்கே சொல்கிறார்
Did he send Luther?
அவர் லூத்தரை அனுப்பவில்லையா
Yes. To receive Luther was to receive Jesus.
லூத்தரை ஏற்றுக்கொள்வது இயேசுவை ஏற்றுக்கொள்வதாகும்
To reject Luther is to reject Jesus.
லூத்தரை புறக்கணிப்பது இயேசுவை புறக்கணிப்பதாகும்
Is that not true?
அது உண்மையல்லவா
Amen.
Now, so Luther,
இங்கே லூத்தர்
represents his son.
அவர் குமாரனை பிரதிநிதிப்படுத்துகிறார்
The son is Jesus.
அந்த குமாரன் வந்து இயேசு.
He is the Lamb.
அவர் ஆடாக இருக்கிறார்.
And there is an eye with seven spirits.
அங்கே ஏழு கண்கள் என்பது ஏழு ஆவிகளாய் இருக்கிறது.
That spirit comes to the star.
அந்த ஆவி தானே அந்த நட்சத்திர செய்தியாளருக்கு நேராக வருகிறது.
The spirit represents the dove.
அந்த ஆவி என்பது புறாவை பிரதிநிதிப்படுத்துகிறதா இருக்கிறது.
It represents the father.
அது பிதாவை பிரதிநிதப்படுத்துகிறதாய் இருக்கிறது.
So the heavenly angel that came to Luther.
அங்க லூத்தரிடத்தில் வந்த பரலோக தூதன்
I was instructed Luther.
அந்த லூத்தருக்கு புத்திமதியை கொடுத்த அந்த தூதன்
represents God speaking to Luther.
அங்கே தேவனுடைய வார்த்தையை லூத்தருக்கு பிரதிநிதப்படுத்துகிறவரா இருந்தார்.
Since Luther represents the son.
அங்கே லூத்தர் வந்து குமாரனை பிரதிநிதப்படுத்துகிற காரணத்தினால்
that was God speaking in his son.
அது தேவன்தான் தம்முடைய குமாரன் மூலமாக பேசுதலாகும்.
So every one of the seven stars.
அங்கே ஒவ்வொரு ஏழு நட்சத்திரங்களும்
that was God still speaking in his son.
அது தேவனும் குமாரன் மூலமாக அவரிடம் பேசுதலாகும்.
So Hebrews 1:1.
அங்கே எபிரேயர் 1:1.
And in these last he spoken us in his son.
அவர் தம்முடைய குமாரன் மூலமாக இந்த கடைசி நாட்களில் திருவபட்சனான்னு சொல்கிறது.
When William Branham was speaking.
அங்கே வில்லியம் பிரானம் பிரானம் பேசும்போது
God was still speaking in his son.
அங்கே இன்னுமாக தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக பேசுவதால்
And when you believe
நீங்கள் அதை விசுவாசிக்கும் போது
William Branham said
William Branham சொன்னதை நீ விசுவாசிக்கும் போது
you are believing what the son said
அங்கே குமாரன் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் விசுவாசிப்பதால்
same as it was if he was in flesh
அவர் மாம்சத்தில் இருந்தபோது என்ன செய்தாரோ அதுதான் இங்கேயும்
Jesus Christ the same yesterday
and today மாறாதவர் உண்மைதானே
therefore
அதன் காரணமாக
if we go back to our scripture from my notes
என்னுடைய குறிப்பிலே சொல்லப்பட்ட வேத வாக்கியத்துக்கு நேரா நாம் சொல்லுவோம்
yes the scripture what it says
அங்க வேத வாக்கியம் இப்படி சொல்கிறது
he that had the son
குமாரனை உடையவன்
if the son was Luther
ஒருவேளை அந்த குமாரன் லூத்தராக இருக்கும் பட்சத்தில்
and you had Luther as your head
அந்த லூத்தரை உங்களுடைய தலைவர் தலைவர் தலையாக நீங்க ஏற்றுக்கொண்டிருப்பீர்களா
Luther as the son
அந்த லூத்தரே குமாரனாக இருக்கும்போது
then your hand was on the lamb
அப்படியானால் நீங்கள் ஆடை உடையவளாக இருக்கிறீர்கள்
then you had life
அப்படியானால் உங்களுக்கு ஜீவன் இருக்கிறது
he that had the son
அங்கே குமாரனை உடையவன்
had life
அவன் ஜீவனை உடையவன்
he that had not the son of god
தேவனுடைய குமாரனை இல்லாதவன்
had not life
அவனுக்கு ஜீவன் இல்லை
so the messenger
அங்கே செய்தியாளர்
determines whether you have the lamb or not
நீ ஆடா இல்லையா என்று அவருடைய செய்தி தான் தீர்மானிக்கிறது உங்களுக்கு குமாரனுடையவளா இருக்கிறீர்களா இல்லையா என்பது அந்த செய்தி தான் தீர்மானிக்கிறது
and if William Branham
அங்கே William Branham
was representing Jesus
அவர் குமார இயேசுவை அவர் பிரதிநிதிப்படுத்தி
the angel speaking to him is the father speaking in his son
அங்கே தூதர்கள் அவரிடம் பேசும்போது பிதா தானே தம்முடைய குமாரன் மூலமாக அவரிடத்தில் திருமணம் பெற்றதாகும்
and if you had William Branham as the son
நீங்க வில்லியம் பிரானமே தேவனுடைய குமாரனாக நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நித்திய ஜீவனை உடையவளாக
இருக்கிறீர்கள்
நீங்கள் அது உடையவளாக இல்லாத பட்சத்தில்
உங்களுடைய
ஜீவன் இல்லை
Note, the new birth has many titles to convey the different aspects and relationship of God.
தேவ புதிய பிறப்பு என்பது அநேக தலைப்புகளை உடையதாக இருக்கிறது தேவனுக்கு நமக்குள்ள உறவுகளை வெளிப்படுத்தும் முடியாக அநேக பட்டங்களை உடையதாக இருக்கிறது
So this is where the confusion comes in the message.
அது நிமித்தம் தான் செய்தியில் இப்படி பல குழப்பங்களாக வர காரணம்
Now you know the source of the product.
இப்போ உங்களுக்கு ஆதாரமா அந்த ஆதாரத்திலிருந்து பெறப்பட்ட காரியம் உங்களுக்கு தெரியும்
Then both can be called God in you.
அது ரெண்டுமே தேவன் என்று அழைக்கப்படலாம்
It can be called Christ in you.
உங்களுக்குள்ளாக இருக்கிற அவருடைய உயிரணு ஜீவன் என்று கூட நாம் அழைக்கலாம் ஆனால் அந்த ஆதாரம் தாமே உங்களுக்குள்ளாக இல்லை
Therefore, these are the different names the prophet and the Bible has.
Anga thirkadarshanam adha pala peyargalil ipdi alaikkirathu.
To describe what's in you.
உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன என்பதை பல பெயர்களில் அது அழைக்கிறது.
And the description
and the அழைக்கிற விதமானது
is to tell you the kind of relationship he has to you.
அவர் உங்களோடு கூட எந்த விதமான ஒருவருடைய உறவை கொண்டவராக இருக்கிறார் என்பதை அது வெளிப்படுத்துகிறது.
The gift of God.
தேவனுடைய வரம் என்றும்
somebody is giving you a gift.
யாரோ ஒருவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வரம்.
He is honoring you with a gift.
அவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வரத்தின் மூலமா அவர் உங்களை கனப்படுத்தி இருக்கிறார்.
Did he honor everybody with a gift?
நீங்கள் ஒவ்வொருவரும் அவர் ஏதோ ஒரு வரத்தினால கனப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா?
No, then he is honoring you.
அப்படியானால் உங்களுக்கு அளிச்சத வரத்தின் மூலமா உங்களை கனப்படுத்தி இருக்கிறார்.
The gift of God is eternal life.
தேவனுடைய கிருபை வரம் என்பது நித்திய ஜீவனாய் இருக்கிறது.
How do you get it?
அதை நீங்க எப்படி பெற்றுக் கொண்டீர்கள்?
Can you buy it?
அதை நீங்க விலை கொடுத்து வாங்கினீர்களா?
It has to be given.
அது உங்களுக்கு இலவசமாக அருளப்பட்டதா?
The gift of God is eternal life.
தேவனுடைய கிருபை வரமானது நித்திய ஜீவனாய் இருக்கிறது.
And if he is given it,
அது அவர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால்,
then it is his sovereign will to give it.
அது அவர் கொடுப்பது அவருடைய சர்வ சுதந்திரமாக இருக்கிறது.
Amen. You can't beg for it.
அதற்காக நீங்கள் வந்து கெஞ்ச வேண்டியது இல்லை.
You cannot be obedient for it.
அதற்காக நீங்க கீழ்ப்படிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
I know what you're going to say.
நீங்க என்ன சொல்ல வருகிறேன் என்று தெரியுது.
Acts 5:32.
அப்போஸ்தலர் 5:32 இலே
he said total separation, I mean complete obedience to the word.
தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமான கீழ்ப்படுதல், முற்றிலுமாக நம்ம வேறு பிரிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறது.
Then what is the scripture?
அப்படித்தான வேத வாக்கியம் சொல்கிறது.
What did I tell you about a statement?
நான் சொல்லக்கூடிய இந்த அறிக்கை பத்தி என்ன?
இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருள்ள பரிசுத்த ஆவியும் சாட்சி என்கிறார்கள்.
Sir, Acts 5:32. You get the Holy Ghost then, okay? Sir,
கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் அளிச்சத பரிசுத்த ஆவி என்று வேதம் சொல்கிறதல்லவா? Yes.
It says, right?
அது உண்மைதானே?
Now, if you get the Holy Ghost then, obey.
அவர் கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும்போது,
you break every scripture in the Bible if you make that wrong.
நீங்கள் மற்ற வேத வாக்கியங்களை உடைத்து போட்டு அதை தவறு என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள்.
கீழ்ப்படுதல்
ரட்சித்தது என்று சொல்ல வருகிறவர்களாக இருப்பீர்கள்.
You cannot give a doctrine on a scripture or a statement.
எது ஒரு அறிக்கையின் பேரிலோ ஒரே ஒரு வேத வசனத்தின் பேரிலோ நாம் ஒரு உபதேசத்தை கொண்டு வர முடியாது.
Look who he's talking to.
அவர் யாரை பற்றி யார் இடத்தில் பேசுகிறார்?
He's talking to the Jews.
அவர் யூதர்களிடம் பேசுகிறார்.
They had to obey Deuteronomy 18:15.
அவர்கள் உபாகம 18:15 வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாக
இருந்தார்கள். That was the obedience.
அதுதான் கீழ்ப்படிதல்.
To obey the God sends a prophet.
தேவனால் அனுப்பப்பட்ட அந்த தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது.
And that he was the son that was born a virgin, from a virgin.
அவர் தேவனுடைய அதாவது கனிப்பிறப்பு பிறந்த தேவனுடைய குமாரனாக இருக்கும் பட்சத்தில்
இப்போ
தேவன் அவருக்கு ஒரு குமாரனை அங்கு கொடுத்திருக்கிறார்.
That's what they have to obey.
அவருக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருந்தார்கள்.
But he cannot give the Holy Ghost because you did something.
நீங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்ததற்காக அவர் பரிசுத்த ஆவியை கொடுக்கவில்லை.
Because eternal life is a gift.
காரண நித்திய ஜீவன் என்பது கிருபை வரமாகும்.
And it's not of works.
அது கிரி அல்ல, கிரியெல்லாம் பெற்றுக்கொண்டது அல்ல.
So I can take that scripture.
நான் அந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு,
if I was a legalist,
நான் ஒருவேளை நியாயப்பிரமாண கிரிய பிரமாணத்தை கூடவா இருப்பேனால்,
and kill every single one of you.
உங்கள் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் கொண்டு போடுகிறவனாக இருப்பேன்.
Because you have to have line upon line, word upon word.
வார்த்தை மேல வார்த்தை, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்.
Because one verse alone.
ஒரே வார்த்தை உங்களை கொள்ளும்.
All right. Okay, so we back on my notes. I've got a hurry. So watch carefully.
இங்கே நல்லா கவனிங்க.
It's given, it's eternal life because it has no beginning and no end.
அது நித்திய ஜீவன் என்று சொன்னால் அதுக்கு துவக்கம் இல்லை, முடிவும் இல்லை.
It is called born again because it's your second birth.
அது மறுபடி பிறத்தல் என்று அழைக்கப்படுவது காரணமாக இரண்டாவது பிறப்பு.
It is called born of the spirit.
அது ஆவியினால் பிறப்பு என்று அழைக்கப்படுகிறது.
Because you're not born of the flesh.
காரணம் நீங்கள் மாம்சத்தினால் பிறக்கவில்லை.
It is a promise of the spirit.
அது ஆவியானவருடைய வாக்குத்தத்தமாக ஆவி பற்றிய வாக்குத்தத்தமாக இருக்கிறது.
Because it can only come after the death of Christ.
காரணம் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பின் மட்டுமே அது வர முடியும்.
This founder gene of God is seed.
அவருடைய வித்து என்றால் அழைக்கப்படுகிறது.
Our seed must come from our father.
காரணம் அந்த வித்து புதாமெடுத்து தான் வர வேண்டியதா இருக்கிறது.
Because the divine nature
அவருடைய திவ்ய சுபாவமானது
not human nature.
அது மனுஷ சுபாவம் அல்ல.
It's called circumcision.
அது விருத்த சேதனம் என்று சொல்லும் போது அழைக்கப்படும் போது
because it gives you a different thirst.
அது உங்களுக்கு வித்தியாசமான ஒரு தாகத்தை கொடுக்கிறது.
It circumcises you from things that is that thirst that is ungodly.
அது தேவனுடைய காரியங்களில் நாம் கொண்டிருக்கிற ஒரு தாகமாகும்.
So it's a cutting away.
அது வந்து வித்த சேதனம் என்பது நுனி தொலை தரித்து போடுது.
So another way of cutting away
இன்னொரு விதமாக அது தரித்து போடுதல் என்றால்
is just change your desire.
உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் மாற்றிக்
கொள்வதாகும்.
ஒருவேளை கத்தி எடுத்து அதை சவனம் செய்வது போல நீங்கள் நினைத்து
நீங்கள்
அதை எப்படியாக அர்த்தம்
நீங்கள்
ஒரு கத்தி வச்சு அதை தரித்து
போடுதலா
அது உங்களுடைய சுபாவத்தை அப்படியே மாற்றிக் கொள்வதா
உங்களுடைய
விருப்பத்தை மாற்றிக் கொள்வதா.
So if your desire is changed
அங்கே உங்களுடைய விருப்பங்கள் மாறும்போது நீங்கள் வித்து சேதம் அடைந்தவளாக இருக்கிறீர்கள்.
It's a sign.
அது ஒரு அடையாளம்.
Because it's a part of a covenant.
அது உடன்படிக்கையின் ஒரு பாகமாக இருக்கிற காரணத்தினால்.
It's a seal.
அது ஒரு முத்திரை.
Means that it cannot be broken.
காரணம் அது உடைக்கப்பட முடியாது.
It's a guarantee.
அது வந்து நமக்கு ஒரு உறுதிப்பாடு.
Because God cannot lie.
காரணம் தேவன் பொய் சொல்ல முடியாது.
It's an assurance.
அது ஒரு நிச்சயமானதா இருக்கிறது.
That heaven's never going to pass away.
அது நம்ம விட்டு போக முடியாது.
But that will never be broken.
அது உடைக்கப்பட முடியாது.
It's an earnest.
அது வந்து ஆவல்.
Because your body change follows the nature change.
உங்களுடைய சுபாவம் மாறும்போது உங்களுடைய சரீரம் மாற்றம் அதை பின்தொடர்கிறது.
So the new birth is yours.
அங்கே புதிய பிறப்பு என்பது உங்களுக்குள்ள நீ கொண்டிருக்கிற ஆவல்.
But your body change is a fullness.
ஆனா சரீர மாற்றம் என்பது நிறைவாக இருக்கிறது.
It's a first fruit of the spirit.
அது ஆவியின் முதல் பலன் என்று அழைக்கப்படுகிறது.
Because that's the first thing that comes from the day of Pentecost.
அதுதானே பெந்தெகோஸ்து நாளில் வந்த முதல் காரியமா இருக்கிறது.
And the first fruit produced the first crop.
அங்கே வந்து முதல் பலனானது அங்கே வந்தபோது
the first bones.
அங்கே முதல் பலனான மேல வந்தபோது
and they are the church of the first born.
அவர்கள் தானே முதல் பலனான சபையா இருக்கிறார்கள்.
The baptism of Holy Ghost and fire.
அங்கே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானமும் அக்கினியும் ஆகும்.
Now we did not know this.
நம்ம இங்க நீங்க நம்ம கவனிக்க
வேண்டிய prophet didn't teach it until after 64.
புதிய வானமா புதிய பூமியாக
filled with the spirit
அது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் என்று அழைக்கப்படுகிறது.
Because when it comes it fills you with the word of God.
அந்த தேவனுடைய வார்த்தையால் நாம் நிரப்பப்படும்போது
how do you know what spirit is on you?
உங்கள் மேல் இருக்கிற ஆவி என்ன விதமான ஆவி என்று உங்களுக்கு எப்படி தெரியும்?
It's the word, it's the spirit of God.
அவர்தானே அங்க தேவனுடைய வார்த்தையை அனுப்பி தம்முடைய ஆவியினால் நிரப்புகிறார்.
Watch your thoughts.
உங்களுடைய சிந்தையை அவர் கவனிக்கிறார்.
It tells you what spirit you have.
உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிந்தை எப்படிப்பட்ட ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது.
And of course it's Christ in you.
அது கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பதாகும். தேவன் உங்களுக்குள்ள இருப்பதாகும்.
Spirit of God in you.
தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருப்பதாகும்.
Spirit of Christ in you.
கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருப்பதாகும்.
God quick on you, quick on.
நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள்.
My spirit.
என்னுடைய ஆவி.
My spirit.
பரிசுத்த ஆவி.
Spirit of
Christ. தேவ கிறிஸ்துவின் ஆவி.
Now there are only three like since I said God himself is not dwelling in.
நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னபடி தேவன் தாமே உங்களுக்குள்ளாக வாசமா இல்லை.
The source or the being is not dwelling in.
அங்கே ஆதாரமா இருக்கிற அந்த ஜீவனே உங்களுக்குள்ளாக இல்லை.
Otherwise William Branham would be a false prophet.
அப்படி இருக்கும் பட்சத்தில் தீர்க்கதரிசி கள்ளத்தீர்க்கதரிசியாக இருப்பார்.
He'll be a false teacher.
அவன் வேலை அவர் கள்ள போதகராக கூட இருப்பார்.
Because he will be defining omnipresence wrong.
அப்படியானால் சர்வ வியாபகப்படுத்தி அவர் கொடுத்திருக்கிற அந்த விளக்கம் தவறாக இருக்கும்.
So I have to show some this.
நான் இதை குறித்து உங்களுக்கு ஒரு வரைபடத்தை நான்
காண்பிக்கிறேன்.
தேவன் குருக்குள்ளாக மூன்று விதத்தில் தான் வாசமா இருக்க முடியும்.
The first one is Colossians 1:27.
முதல்ல வந்து கொலோசியர் 1:27.
Christ in you.
உங்களுக்குள்ளாக கிறிஸ்து.
The hope of glory.
மகிமை நம்பிக்கையாக இருப்பது.
He said, how do you know it's a gene we are talking about?
It's
Christ in you.
உங்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்து
அவர்
உங்களுக்குள்ளாக வித்தாக
இருக்கிறார்
அது அந்த சுபாவத்தின் மூலம் உங்களுக்குள்ள இருக்கிறார்
I can say that the gene of God in you is the hope of glory
உங்களுக்குள்ளாக இருக்கிற அவருடைய வித்து தான் மகிமை நம்பிக்கையாக இருக்கிறது
the divine nature in you is the hope of glory
உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவிய சுபாவம் தான் உங்களுக்கு மகிமை நம்பிக்கையாக இருக்கிறது
what hope is
அது என்ன விதமான நம்பிக்கை
the expectation
எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பிக்கை
what is glory
அங்க மகிமை என்றால் என்ன
adoption
அது புத்திர சுவிகாரம்
if you don't have a gene
உங்களுக்குள்ள அந்த வித்து இல்லை என்று சொன்னால்
you have no hope for adoption
அந்த புத்திர சுவிகாரத்துக்கு உங்களுக்கு என்ன கிடையாது நம்பிக்கை கிடையாது
you can only adopt sons
நீங்க வந்து புத்திர சுவிகாரம் பண்ணப்பட்ட பிள்ளைகள்
and the only way you can be a son is if you have his nature
நீங்க குமாரர்களா பிள்ளைகளா இருப்பதற்கு ஒரே வழி அவருடைய திவ்ய சுபாவத்தை உடையவளாக இருப்பது மூலமாக
you have his gene
அவருடைய வித்தை இருப்பது மூலமாக
then I get you
அப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது
that you will be adopted
நீங்கள் புத்திர சுவிகாரம் அடைவீர்கள் என்கிற நம்பிக்கை
So Colossians 1:27.
அங்க கொலோசே 1 ஆம் அதிகாரம் 27வது வசனம்.
Christ in you.
உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து.
We know it's not the man because he's on the throne.
அது மனிதன் அல்ல அவர் எங்க இருக்கிறார் சிங்காசனத்தில் இருக்கிறார்.
We know it's not the source because he cannot be in everybody.
நமக்கு தெரியும் ஆதாரமா இருக்கிற அவர் அல்ல.
But then what is in you?
அப்படியான உங்களுக்குள்ள இருப்பது என்ன?
What did he promise you?
அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்தது என்ன? அவர் உங்களுக்கு ஒரு உபாத்தியாரை கொடுக்கிறார்
which is the pastor and faithful ministry
அவர் உங்களுக்கு போதுகிற ஐந்து விதமான ஊழியத்தை உங்களுக்கு உபாத்தியாரராக கொடுக்கிறார்
to bring you to adoption
அந்த புத்திர சுகத்துக்கு உங்களை கொண்டு வர முடியாக
that's the first way that God can dwell in you
அது ஒரு வழியாக தேவன் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார்
so this is connected to the seven seals and the threefold purpose
அந்த ஏழு முத்திரைகளோடு மூன்று பங்கு ரகசியங்களோடு அது தொடர்புடையதாக இருக்கிறது
for him to have preeminence in you
உங்களுக்குள்ளாக அவர் முதன்மையானவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால்
he must give you his nature
அவர் தம்முடைய சுபாவத்தை உங்களுக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும்
because if he doesn't if you don't have his nature
ஒருவேளை அவருடைய சுபாவம் உங்களுக்குள்ள இல்லை என்று சொன்னால்
you will not have his desires
நீங்கள் அவருடைய விருப்பத்தை உடையவராக இருக்க முடியாது
you will not have his thirst
அவர் பற்றி தாகம் உடையவராக நீங்க இருக்க முடியாது
and you will not understand his will
அவருடைய சித்தத்தை குறித்து புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு இருக்க முடியாது
and how can he have preeminence in you
அவர் எப்படி உங்களுக்குள்ளாக தலைமை முக்கியத்துவம் முதன்மையானவராக இருக்க முடியும்
if his will is not in you
உங்கள் அவருடைய சித்தம் உங்களுக்குள்ள இல்லாத பட்சத்தில் அவர் எப்படி உங்களுக்குள்ளாக முதன்மையானவராக இருக்க முடியும்
so all that God was
தேவனுக்குள்ளாக இருப்பது எல்லாம்
he poured it into Christ
அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக ஊற்றினார்
and then multiplied his seed
அதை அங்கே தானே அப்படி ஊற்றி அவர் நம்மை பெருகச் செய்தார்
that he might have preeminence
அவர் நம்மேலே முதன்மையானவராக இருக்கும்படியாக
so this is the first stage of God wanting to have preeminence in his church
தேவர் தம்முடைய சபையிலே இப்படி முதன்மையானவராக இருப்பதற்கு இது ஒரு வழியாக இருக்கிறது
look in the garden of eden
அங்கே ஏதன் தோட்டத்தை கவனியுங்கள்
why was adam and eve one
அங்கே ஆதாம் ஏவாளம் என்ன செய்தார்கள்
because they had the same nature
அவர்கள் ஒரே சுபாவத்தோடவளாக இருந்தார்கள்
they had the same flesh
அவர்கள் ஒரே மாம்சத்தோடவளாக இருந்தார்கள்
சனவரா
நான் சொல்றது உண்மைதானே
how can you be one without the same mind
அவங்க ஒரே சிந்தை இல்லாமல் எப்படி அவர்கள் ஒன்றா இருக்க முடியும்
how can you be one if you don't have the same nature
அதே ஒரே சுபாவம் இல்லாமல் அவர்கள் எப்படி ஒன்றா இருக்க முடியும்
yes the prophet
இங்க தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறார்
is connected the seven seal and the threefold purpose
அங்க ஏழு முத்திரை கீழாக மூன்று மடங்கு நோக்கத்தை அங்க காண்பிக்கிறார்
notice next
அங்க பார்க்கிறோம்
second
இரண்டாவதாக
the manifested Christ in you
உங்களுக்குள்ள வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்து
the hope of glory
மகிமை நம்பிக்கை இருக்கிறார்
that great manifested God in Christ
அங்கே மகத்தான வெளிப்படுத்துதல் தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக
now Christ manifested
இப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ளாக
Christ manifested
கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார்
have the same nature
அதே சுபாவத்தை நீங்கள் பெற்றிருப்பதன் மூலமாக
have your mind being renewed and transformed
அவளே உங்களுடைய சிந்தை புதுப்பிக்கப்பட்டு அவர் பெற்ற அதே சிந்தை பெற்றிருப்பதன் மூலமாக
so you can have oneness
அது மூலமா நீங்கள் அவரோடு கூட ஒன்றாக இருக்க முடியாக சாத்தானின் ஏதேனும் செய்தியிலே
When I was in my father, I knew nothing about him.
நான் என் தகப்பனுக்குள்ள இருந்தபோது அதை குறித்து எனக்கு தெரியாது.
But when I became his son and was born of him,
நான் அவருடைய குமாரனாக பிறந்தபோது,
I was an attribute of part of my father.
என்னை தகப்பனுடைய ஒரு தன்மையாக இருக்கிறேன்.
And you are a part of your father.
நீங்கள் உங்களுடைய தகப்பனுடைய பாகமாக இருக்கிறீர்கள்.
How are you part of your father?
நீங்கள் எப்படி உங்களுடைய தகப்பனுடைய பாகமாக இருக்கிறீர்கள்?
How are you part of your father?
நீங்கள் எப்படி உங்களுடைய தகப்பனுடைய பாகமாக இருக்கிறீர்கள்?
And as children of God,
தேவனுடைய பிள்ளை,
we are part of God's attribute.
தேவனுடைய தன்மையின் ஒரு பாகமாக இருக்கிறோம்.
That was in him.
அவர் கூட இருந்த அந்த தன்மை.
Were you in his loins?
நீங்கள் அவருடைய மடியில் இருந்து தானே வந்தீர்கள்? உண்மைதானே?
Made flesh like he was made flesh.
அவர் எப்படி மாம்சத்தில் இருக்கிறாரோ அதே போல நம்ம மாம்சத்தில் வந்திருக்கிறோம்.
So we can have fellowship one with the other.
ஒருவருக்கு
Christ in us, that's the Zoe life.
கிறிஸ்து நமக்குள்ளாக இருப்பது அவருடைய ஜோயி ஜீவனாகும்.
That's the gene.
அது அவருடைய வித்தாகும்.
The seed that gives hope of glory and adoption.
அதுதான் நம்ம புத்திர சிறுவர் அடையும் என்கிற மகிமை நம்பிக்கை கொடுக்கிறதா இருக்கிறது.
Without eternal life,
அந்த நித்திய ஜீவன் இல்லாமல்
there's no new nature.
அங்கு புதிய சுபாவம் கிடையாது.
And we have no hope of adoption.
அப்படியான புத்திர சுகாரத்தில் அடைவோம் என்கிற நம்பிக்கை
நமக்கு கிடையாது.
அங்கே புத்திர சுகாரம் நமக்கு என்ன கொண்டு
வருகிறது?
அது குமாரத்துவத்தை நமக்கு கொண்டு
வருகிறது.
அது வந்து உரிமை பத்திரத்தை கொண்டு வருகிறது.
Without Christ in us,
நமக்குள்ள கிறிஸ்து இல்லாத பட்சத்தில்
we only have earnestness.
நமக்கு ஒரு ஆவல் இருக்கிறது.
And if you have earnestness,
உங்களுக்குள்ள அந்த ஆவல் இருக்கும்
பட்சத்தில்
அங்கே ஏதோ அதிகமா வர இருக்கிறது.
What is more to come?
என்ன அதிகமா வர இருக்கிறது?
Glory.
மகிமை.
Adoption is more to come.
அங்கே தான் புத்திர சபிகாரம் வர இருக்கிறது.
So what is the hope of glory?
அங்கே மகிமை நம்பிக்கை என்றால் என்ன?
It's adoption.
அதுதான் புத்திர சபிகாரம்.
Romans 3:23 says.
அங்கே ரோமர் 3:23 எப்படி சொல்கிறது?
Since Adam.
அங்கே ஆதாம் முதல்
all have sinned.
எல்லாரும் பாவம் செய்தவர்களாம்.
And come short of the glory of God.
தேவனுடைய மகிமையை விட்டு நாம் விழுந்து போறோம்.
We have all come short of adoption.
நாம் வந்து அந்த புத்திர சுவீகாரத்திலிருந்து நாம் அங்க விழுந்து போறோம்.
Elijah.
எலியா.
Moses.
அங்கே மோசே.
Everyone.
எல்லாருமே
except Christ.
கிறிஸ்து ஒருவர் தவிர.
Christ has not come short of God's glory.
தேவ கிறிஸ்துவினுடைய மகிமை தேவ கிறிஸ்து தேவனுடைய மகிமை இழந்தவராக வரவில்லை.
I know I have it in there, 2 Peter 1, 16, 17, down in the notes. But I'm wondering if we should get that first and then read the rest of it.
2 Peter 1, 17, 16.
See, all have fallen short of the glory of God, except except the last Adam.
கடைசி இரண்டாவது ஆதாமாக இயேசு கிறிஸ்து தவிர.
For he received from God the Father glory and honor, honor and glory. That's adoption.
அவர் பிதாவாகிய தேவனுடைய கனத்தை மகிமை பெற்றபோது அதுதான் புத்திர சுவீகாரம்.
All have fallen short of that glory.
மற்றவர்கள் எல்லாம் அந்த மகிமையிலிருந்து அவர்கள் விழுந்து போனவர்கள்.
Except Christ.
கிறிஸ்து ஒருவர் தவிர.
When there came such a voice from the excellent glory, this is my beloved Son in whom I am well pleased.
பெற்ற போது
So all have sinned
எல்லாரும் பாவம் செய்தவளானார்கள்
and never come to a glory adoption
அங்கே புத்திர சுவீகாரம் அடைய கூடிய அந்த மகிமைக்கு யாருமே வரவில்லை
except the last Adam
அந்த இரண்டாவது ஆதாம் அவரை தவிர
he did not sin
அவர் பாவம் செய்யவில்லை
and he came for adoption
அவர் புத்திர சுவீகாரத்துக்கு வந்தார்
what was happening in mount transfiguration
அங்கே மறுபடியும் அந்த மலையிலே என்ன நடந்தது மறுபடியும் மலையிலே
lord is shouting his son
அவர் தேவன் தம்முடைய குமாரனை புத்திர சுவீகாரம் அடைய செய்தார் புத்திர சுவீகாரம் அடைய செய்தார்
Now this is the desire of all believers.
இதுதா எல்லா விசுவாசிகளுடைய விருப்பமாய் இருக்கிறது.
To them who by patience continues in well doing.
சோர்ந்து போகாமல் நற்செய்கைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அறியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை
அளிப்பார்.
If you are a believer,
நீங்கள் விசுவாசிகளாக இருக்கும் பட்சத்தில்
you are seeking adoption.
நீங்க அந்த புத்திர சுவீகாரத்தை நாடுகிறவளாக இருப்பீர்கள்
and you are seeking a body change immortality
அங்கே உம்முடைய சரீர மாற்றத்தையும் அழியாமையும் நீங்க நாடுகிறவளாக இருப்பீர்கள்
now it ought to be in this order
அது இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கில் தான் அது வர வேண்டும்
we seek eternal life first
நாம் நித்திய ஜீவனை முதலாவது நாடுகிறோம்
then we seek in glory and honor
அங்கே கனத்தையும் மகிமையும் நாம் நாடுகிறோம்
then we seek immortality
அது பிறகு நாம் அழியாமையும் நாடுகிறோம்
a body change
அதுதான் நம் சரீர மாற்றம்
that's the right order
அதுதான் சரியான ஒரு ஒழுங்கு
but we are seeking it
நாம் அதை நாடுகிறோம்
because that is what a gene seed wants
அதுதானே அந்த முன்குறிக்கப்பட்ட வித்து காண்கிற ஒரு காரியமா இருக்கிறது
it wants to please his father
ஓ தாப்படி பிரியப்படுத்துகிற விரும்புகிற அவரே முன்குறிக்கப்பட்ட வித்தா இருக்கிறது
you cannot get glory honor immortality without the seventh seed
இந்த ஏழு முத்திரைகள் இல்லாமல் இப்படி மகிமை கனத்தை நம்முடையவளா இருக்க முடியாது
you can't have the seventh seed without the son of man
மனுஷகுமாரன் அல்லாமல் இந்த ஏழு முத்திரைகளை நம்முடையவளா இருக்க முடியாது
you cannot have the son of man without the mighty angel descending veiled in a prophet
அந்த ஏழு முத்திரையிலிருந்து பலமுள்ள தூதன் திறக்கப்பட்ட புஸ்தகத்தோடு இறங்கி வராமல் ஏழு முத்திரைகளில் உடையவளா நாம் இருக்க முடியாது
and only when your body changes
அங்கதானே நம்முடைய சரீர மாற்றம் அடையும் படியாக
it triggers the coming of the Lord
அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரைக்கும்
Romans 8 is immortality
ரோமர் 8 அதிகாரம் 18 இருந்து 19 வரைக்கும்
ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டே இருக்கிறது
what it says we are waiting for the manifestation of the sons of god
தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படியாக சிருஷ்டியானது காத்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம்
we are waiting for adoption sons who come into adoption
அங்கே குமாரர்கள் அந்த புத்திர சுவீகாரத்துக்கு நிலைக்கு வரும்படியாக காத்து கொண்டிருக்கிறோம்
see that's a glory to be revealed in us
அங்கே ஒரு மகிமை நமக்குள்ளாக வெளிப்பட இருக்கிறது
the glory that will be revealed in us
நமக்குள்ளாக வெளிப்பட இருக்கிற அந்த மகிமையானது
is adoption and body change
அது வந்து புத்திர சுவீகாரமும் சரீர மாற்றமும் ஆகும்
so Christ in us
நமக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்து
is the gene in us
நமக்குள்ளாக இருக்கிற அவருடைய வித்து
that must develop
அது வந்து இப்படியாக
முன்னேற்றம்
அது நம்மை புத்திர சுவீகாரம் அடைய செய்யும்
அதுதான்
தேவன் நமக்குள்ளாக வாசமா இருக்கிற முதல் வழி
can go up
திருமணம் சொல்லலாம்
I'm going to skip that now this is of Christ come back down a little bit let's see yeah right there Hebrews the Hebrew code right there. Okay this is concerning Lucifer Christ and Adam
இது வந்து லூசிபர் பத்தியும் கிறிஸ்துவ பத்தியும் ஆதம பத்தியும் சொல்லப்படுகிற காரியம்
sons who then have adoption
அங்கே புத்திர சுவீகாரம் அடையக்கூடிய அவருடைய குமாரன்
but in a certain place testify saying what is man
அங்கே சில இடங்களில் மனுஷன் யார்
angels are looking
தூதர்கள் பத்தியல்ல
they are weak
அவர்கள் பலவீனமானவர்கள்
you know look how strong they look
ஓ எவ்வளவு மனிதர் எப்படி இருக்கிறார் பாருங்க
angels what is man
ஓ மனுஷன் யார் அவன் எப்படி போட்டு தூதர்கள் வந்து மனுஷனை கவனிக்கக்கூடிய நிலையில தூதர்கள் கவனிக்கக்கூடிய நிலையில மனுஷர்கள் கிடையாது
why are you mindful of them
ஓ அப்படி இருக்கும்போது நீ ஏன் அவனுக்கு அவனுக்கு கவனம் செலுத்துகிறீர்கள் ஆமா ஏமாத்துறோம்
because I have, they have my gene
காரணம் அவனுடைய வித்து நமக்குள்ள இருக்கு
they are my children
அவர்கள் என்னுடைய பிள்ளைகள்
and you
ஆனா நீ
are my servant
நீ என்னுடைய ஊழியக்காரன்
and dear servant
அவர்களுடைய ஊழியக்காரனும் கூட.
But Lucifer don't like that.
ஓ, அது லூசிபருக்கு அது பிடிக்கவே இல்லை.
Who this man?
மனுஷன் என்ன?
God mindful of him.
அவனை நினைவு கூறுவதற்கு அவன் யார்?
But the son of man that don't visit.
ஓ, அந்த மனுஷகுமாரனை நீ என்ன செய்கிறாய்? சந்திக்கிறேன்.
God made him a little lower than the angels.
அவனை தேவ தூதர் சற்று சிறியவனாக்கினேன்.
And crowned him with glory and honor.
மகிமையினால கனத்தினால அவன் முடி சுட்டுகிறேன்.
That's adoption.
நீங்கள் தேவ தூதரை அங்கே யார் பெரியவர்கள் என்று தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்?
An angel in the presence of God.
அங்கே தேவனுடைய சமூகத்தை பிரதிநிதிப்படுத்தப்படுகிறவர்கள் அல்லது பலிபீடத்துக்கு பின்னாடி இருக்கிற தேவனுடைய பிள்ளையா? யார் அதிகாரத்தில் பெரியவர்கள்? அதுதான் உரிமை பத்திரம்.
Now put all things in subjection under his feet.
அவர் தப்பி அவருடைய பாதங்களுக்கு சகலத்தின்
கீழ்படுத்தினேன்.
எல்லாவற்றையும் அவர் கீழ்படுத்தப்பட்டது என்று சொல்லும் பட்சத்தில்
அவன்
கீழ்படுத்தாத காரியம் எதுவுமே இல்லை.
அங்கே
நீதிமொழிகள் 3:39 நாம்
பார்க்கலாம்.
நான் அவருக்கு
என்னுடைய வருகிறேன்.
போய் சொல்லுகிறதில்லை, திருடுகிறதில்லை.
நீங்க
புத்திர சுகாரத்துக்கு ஒரு பொருள் வர முடியாது.
Because you can never be wise doing those things.
நீங்க ஞானமாக இருந்து கொண்டு இவைகள் எல்லாம் செய்ய முடியாது.
You become wise by understanding.
நீங்கள் புரிந்து கொள்வதன் மூலமாக தான் ஞானவானவர்களாக மாறுகிறீர்கள்.
That's why the scripture says in all thy getting get an understanding.
அவர்கள் பெறக்கூடிய ஒன்றே ஒன்று என்ன என்று சொன்னால் புரிந்து கொள்வதாகும். ஞானத்தை தான் பெற்றுக் கொள்ள வேண்டும், அறிவை பெற்றுக் கொள்ள
வேண்டும். After eternal life,
அந்த நித்திய ஜீவனுக்கு பின்பு
wisdom is far above pearls.
அங்கேதானே அவருடைய ஞானமானது நமக்கு
அளிக்கப்படுகின்றது.
அங்கேதானே ஊபேர் தங்கத்தை கொடுக்கிறது. நமக்கு ஞானம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது
பாருங்கள்.
நமக்கு இந்த புரிந்து கொள்ளுதல் எவ்வளவு முக்கியமானதா இருக்கிறது பாருங்கள். இங்க இருக்கிற சகோதர டேவிட்டை தானே நீங்கள் பிரதிநிதிப்படுத்துகிறீர்கள். ஓ, அவர் பரிபூர்ணத்தை நேசிக்கிறார். அவர் செய்தியை
நேசிக்கிறார்.
அவர் தீர்க்கதரிசியை
விசுவாசிக்கிறார்.
அவர் செய்தியை
விசுவாசிக்கிறார்.
நீங்க அரை மணி நேரத்துல இப்படி சொல்லிட்டு நீங்க அதை கலந்து பார்க்கலாம்.
இந்த சேம் மெசேஜ்,
இதே செய்தி. அதனால தான் இது எவ்வளவு முக்கியம் பாருங்க. அவர்கள் கனத்தை மகிமை பெற்றுக் கொண்டார்களா?
Can we go up? I'm going to skip. Watch carefully. This is Jesus' prayer. That they may be one as thou, Father, art in me.
What's
the 22nd verse?
அந்த 22வது வசனத்தை பாருங்கள்.
The glory which thou givest me,
நீர் எனக்கு கொடுத்த மகிமையை,
I've given them,
நான் அவளுக்கு கொடுத்தேன் என்கிறார்.
Without that glory,
அந்த மகிமை இல்லாமல்,
you can never be one with God.
நீ நம் தேவனோடு ஒன்றாக இருக்க முடியாது.
That they may be one,
அவர்கள் ஒன்றாக இருக்க முடியாகவும்,
even as we are,
நாம் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அப்படி.
That's the glory we are seeking.
அப்படிப்பட்ட மகிமையை தான் நாம் தேடுகிறோம்.
Let us go. So that's the first reason God dwells in you.
இதுதா தேவன் உங்களுக்குள்ள வாசமா இருக்கக்கூடிய முதல் வழி.
He dwells in you.
அவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார்.
By his gene, his nature, his seed.
அவருடைய வித்து மூலமாக, அவருடைய சுபாவத்தின் மூலமாக உங்களுக்குள்ளாக அவர் வாசமா இருக்கிறார்.
That gives you the hope that you will come to adoption.
அதுதான் உங்களுக்கு ஒரு மகிமை நம்பிக்கை கொடுக்கிறது, புத்திரர் சுவிகாரம் அடைவோம் என்கிற நம்பிக்கை.
The second way that God dwells in you.
தேவன் இரண்டாவது விதத்தில் உங்களுக்குள்ள வாசமா இருப்பது,
நான்காம்
அதிகாரம் 19வது வசனம்.
என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாக்கும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை
படுகிறேன்.
ஓ என்னுடைய சிறு
பிள்ளைகளே,
இந்த வார்த்தை தேவனுடைய வேத வாக்கிய வார்த்தைகளோடு
விளையாடுது.
யார் யாருக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறாரோ,
those who have just been born again,
யார் யாரெல்லாம் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களோ,
the work has been finished,
நீங்களுக்கு காரியங்கள் முடிக்கிறீர்கள், ஏற்கனவே முடிபட்டது.
Okay, so you're born again,
நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள்.
That's only the beginning of the work.
அதுதான் அவருடைய கிரியைகளின் ஆரம்பமாக இருக்கிறது.
So he said, my little children,
ஓ என் சிறு பிள்ளைகளே,
they have been born again,
அவர்கள் ஏற்கனவே பிறந்திருக்கிறார்கள்.
They are children of God,
அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள்.
Of whom I travail in birth again. Until Christ be formed in you.
கிறிஸ்து உங்களுக்குள்ளாக உருவாகும் வரைக்கும்,
until this is formed in you.
இந்த பரிபூர்ணமான வளர்ச்சி உங்களுக்குள்ளாக உருவாகும்
வரைக்கும்,
இங்க கீழே நம்ம பார்க்கும்
போது
அங்கே நீங்க பிள்ளைகளா இருக்கீங்க. கீழே
you are his child.
நீங்க அங்க பிள்ளைகளா
இருக்கீங்க. You are born again.
அங்க மறுபடி பிறந்தவளா
இருக்கீங்க. பாப்டிசம் அனுபவிக்கிறீங்க.
பரிசுத்தாவி ஞானசித்தை பெற்றிருக்கிறீர்கள்.
You are the gene of God.
நீங்க தேவனுடைய வித்தா இருக்கிறீர்கள்.
You are my nature.
உங்களுக்குள்ளாக அப்படி திவ்ய சுபாவம்.
Now this was formed into Christ, the image, the character.
அது கிறிஸ்துவனுடைய இமேஜுக்குள்ளாக, உங்களை சாயலுக்குள்ளாக அது உருவாக்கி உங்களை கொண்டு வர வேண்டும்.
This is the image of God.
இதுதான் தேவனுடைய சாயல்.
So this is Romans 8.
அது ரோமர் 8 அதிகாரம் 28 இருந்து 29 வசனம்.
This is being conformed into the image of his son.
இது அவருடைய குமாரனை சாயலுக்கு நேராக அது நம்மை கொண்டு வருவதாகும்.
We're being conformed into the image of his dear son.
அவருடைய குமாரனை சாயலுக்கு ஒப்பாக அது நம்மை கொண்டு வருவதாகும்.
That's 2 Peter.
அது 2 பேதுரு
1:4.
1 அதிகாரம் 4 இருந்து 8 வசனம்.
Add to your feet.
இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது.
See the character of Christ being formed.
அங்கே கிறிஸ்துவனுடைய குணாதிசயமானது உங்களுக்குள்ளாக வடித்தெடுக்கப்படுகிறது.
Conformed into the image of his dear son.
அவருடைய குமார் பிரியமான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அது உங்களை கொண்டு வருகிறது.
So these two are connected. This gives you the gene.
அந்த குலத்தை ஒன்று இருந்ததில் உங்களுக்கு ஒரு வித்தை கொடுக்கிறது.
This causes it to be formed into the image.
அவருடைய சாயலுக்குள்ளாக அது கலத்தின் 4:19 உங்களை உருவாக்கி கொண்டு வருகிறது.
For you to have Christ in you.
உங்களுக்குள்ள கிறிஸ்து உடையவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுவது.
That's the doctrine of Christ.
அது கிறிஸ்துவின் உபதேசத்தை உடையவளாய் இருப்பது.
Which is the doctrine of life.
அது வந்து ஜீவனின் உபதேசம்.
And for this to be formed in you.
கிறிஸ்துவை உங்களுக்குள்ளாக ஒரு குறிப்பிட்ட ஆளுகளே அது வடிப்பு அமைத்து உருவாக்குகிறது. அவர் உங்களுக்குள்ளாக முழுமையாக உருவாக்க முடியாது.
But you cannot have a completely formed in you.
அவர் உங்களுக்குள்ள முழுமையாக உருவாக்கப்படவில்லை என்றால்
until the last age.
அந்த கடைசி காலம் வரைக்கும்
age formed in a measure.
ஒவ்வொரு காலமும் ஒரு குறிப்பிட்ட அளவு கிறிஸ்துவை உங்களுக்குள்ள கொண்டு வருகிறது.
But this age you can be formed completely.
ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் முழுமையாக அவர் உங்களுக்குள்ள உருவாக்கப்படுகிறார்.
Because this is the age of adoption.
காரணம் இதுதான் புத்திர சுவிகாரத்தின் காலமாக இருக்கிறது.
So Christ be formed in you.
கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகும்படிக்கும்.
Now watch carefully.
இங்கே நல்லா கவனியுங்கள்.
What's the highest attribute of God's character?
தேவனுடைய குணாதிசயத்தில் மிகுந்த உன்னதமான தன்மை எது?
What is it? Agape. Agape. Sorry, I'm here. Agape.
அது வந்து அன்பு. Agape என்ற அன்பு.
It's love.
அது அன்பு.
1 John.
1 John
4:12 says.
4:12 சொல்லுது.
தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை.
1 John 4:12.
தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும்.
Therefore if love is in you,
அவருடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்குமானால்,
it's because God dwells in you.
காரணம் தேவன் உங்களுக்குள்ள வாசமாய் பதிமூலமாகவே.
Now what love?
அந்த அன்பு என்பது எது?
Agape.
அன்பு.
If you have the love of God,
நீங்கள் தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்குமானால்,
it was given to you by the nature.
அது உங்களுக்கு சுபாவத்தின் வழியாக கொடுக்கப்பட்டதாகும்.
Romans 5:5.
அங்கே ரோமர் 5:5 வசனம்.
The love of God is given to you.
அங்கே தேவனுடைய அன்பு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது.
By his spirit.
அவருடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது.
By his nature.
அவருடைய சுபாவத்தின் மூலமாக அருளப்பட்டிருக்கிறது.
See, because the love of God is shed abroad in your heart by the Holy Ghost, the one that is given to you.
உங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது.
So if the gene is in you,
உங்களுக்குள்ளாக அவர் வித்திருக்குமானால்,
love is in you.
அப்படியே அவருடைய அன்பு உங்களுக்குள்ளே.
We normally say the gene is in you.
நம்ம பொதுவா இப்படிதான் சொல்றோம், அவருடைய வித்து உங்களுக்குள்ள.
Evidence that is in you.
உங்களுக்குள்ளாக அவருடைய ஆதாரம் இருக்குது.
Is you are able to understand the doctrine of the Son of Man.
சன் மனுஷகுமாரன் உபதேசத்தை புரிந்து கொள்ள முடியாகனே ஒரு திறமை உங்களுக்குள்ளாக இருக்குது.
But also,
இதுவும் கூட.
If the gene is in you,
உங்களுக்குள்ள அவருடைய வித்து இருக்கும் என்று சொன்னால்,
God's love is in you.
அவருடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்குது.
And you would love the children of God.
நீங்க தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல அன்பு கூறுவீர்கள்.
There's a difference between loving your brother.
உங்களுடைய சகோதரனிடத்தில் நீங்க அன்பு கூறுவதற்கு இதுக்கு வித்தியாசம்
இருக்கு. Loving your neighbor.
உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இடத்துல நீங்க காண்பிக்க அன்பு.
Loving your enemy.
உங்களுடைய சத்ருக்களை காண்பிக்க அன்பு.
They are not the same.
அது எல்லாமே ஒன்று அல்ல.
God love for his own.
தேவன் தம்முடைய சொந்தமானவர்களை நேசிக்கிறார்.
There's a different love we have for the human class.
அது மற்ற மனுஷர்களுக்கு அவர் கொண்டிருக்கிற அன்பை விட அது வித்தியாசமானதா இருக்கிறது.
And we love them.
நாம் அப்படி நம்ம
that are born of God.
தேவனால் மறுபடி பிறந்த இடத்து நாம் அன்பு
கொள்ள anyone else.
மற்றவர்கள் இடத்து நாம் காண்பிக்கிற அன்பை விட அது அதிகப்படியான அன்பா
இருக்கு. That's not my love.
அது என்னுடைய அன்பு அல்ல.
That's God love in me.
அது எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய அன்பு.
And that love caused him to give his life.
அதுதானே அவர் நமக்காக அவரை தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு ஜீவனை கொடுக்க காரணமாக இருந்த அன்பு.
So when he said love one another,
நாம் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று அவர் சொல்லும் போது,
that don't mean a human class.
அது என்ன மனுஷர்கள் இடத்துல மனுஷர்கள் வகுப்பினர் இடத்துல காண்பிக்கப்படுகிற அன்பு அல்ல.
No, that don't mean a separate class.
அது வந்து சர்ப்பத்தின் வகுப்பை சேர்ந்தவனுக்கும் அல்ல.
The separate class has never loved you.
சர்ப்பத்தின் வகுப்பை சேர்ந்தவர்கள் நம்மை நேசிக்க முடியாது.
Even if they try.
ஒருவேளை அவர்கள் முயற்சித்தாலும்.
Why?
Yeah.
God sets a law.
அங்கே தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார்.
And who can break God's law?
அந்த தேவனுடைய பிரமாணத்தை யாரால் உடைத்து போட முடியும்?
God says.
தேவன் இப்படி பிரமாணத்தை உடைத்து போது நான்
put enmity.
நான் அவைகளுக்கு உங்களுக்கு அவைகளுக்கு
உங்களுடைய
நாம் அவர்களை நண்பர்களாக எதிர்பார்க்க முடியாது.
I don't have the time, otherwise I'll tell you a story.
எனக்கு நேரம் சமயம் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் சில கதைகளை நான் உங்களுக்கு சொல்வேன்.
There was a truck driver.
அங்கதான் ஒரு டிரைவர் இருந்தார்.
He's driving up in Alaska.
அலஸ்காலே அவர் அந்த வாகனத்தை ஓட்டினார் சங்கர்
வெரி கோல்ட்
அது வந்து ரொம்ப பனி குளிர்ந்த இருந்த பிரதேசம்
and while driving he saw something across the road
அவர் அப்படி ஓட்டிக்கொண்டு வந்தபோது ஏதோ ஒன்று வழியிலே கடந்து குறுக்க கடந்து போனது
it was a snake almost dead
அது ஒரு பெரிய பாம்பாக இருந்தது
he took it
அதை அவர் எடுத்து
put it on the driver's seat
அது ஓட்டுநர் உட்கார்ந்த போற இருக்கிற நாற்காலியில அது போட்டு அதை வந்து அந்த ஹீட்டர் அவர் ஆன் பண்ணாரு
அந்த
உஷ்ணத்தை அவர் ஆன் செய்த போது
they traveled many miles
ரொம்ப மைலுக்கு அவர்கள் ரெண்டு பேரும் பயணித்தார்கள்
and then the truck driver got off
அப்புறம் அங்கே ஓட்டுநர் வந்து இறங்கி போயிட்டார்
I opened the door by mistake
அந்த பாம்புக்கு கதவை திறந்தார்
reached out to take some of the trash that he had thrown on the ground
அங்கே கீழே வந்து போட்டிருந்த சில நட்சத்திரங்களை அதுக்கு போடும்படியா எடுத்தார்
and he snake bit it
உடனே அது அவரை கடித்து விட்டது
and he said you are a grateful snake
நீ நன்றியற்ற ஒரு பாம்பு என்று
I saved your life
நான் உன் ஜீவனை காப்பாற்றினேன்
we talked all the way these many miles
அநேக மைல்களாக ரெண்டு பேரும் இணைந்து தான் பயணித்து வந்தோம்
and you bit me
என்ன நீ கொத்தி விட்டாய்
he said but you know I was a snake when you took me out
நான் என்ன எடுக்கும்போது நான் பாம்பு என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டார்
that tells a big story
pretty fantastic kadigal ungalku solalam
okay I'm going to leave this quickly
நான் இதை சீக்கிரமா கடந்து போக விரும்புகிறேன்
I can't remember last thing I said
என்ன சொன்னி போய் அவரே
okay oh yeah so if you have the right love in you
உங்களுக்குள்ள சரியான அன்பு இருக்குமானால்
where you love God's people
தேவனுடைய ஜனங்கள் பேர்ல உங்களுக்கு அன்பு இருக்குமானால்
you love God's revelation
நீங்கள் தேவனை வெளிப்பாட்டு மூலமாக அன்பு
கூறுகிறீர்கள்
அப்பொழுது ஓ தேவன் அவருக்குள்ள இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள்
love is the highest order
அன்பிலேயே மிகவும் உன்னதமான ஒரு அன்பு
of God's character
தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடிய அன்பு
all right let's go on up. I'm going to skip all of that skip. Well, let's put a quote on it let's connect the two together the two
இது ரெண்டையும் நாம இணைத்து படிக்கலாம்
இந்த வாரியிலே
தேவிக சுகமளித்தலங்கிற செய்தியிலே
He says we will get for a shot at the news so we get the time when a birth is on the inside shouldn't it grow
ஒரு மனுஷன் தனக்குள்ளாக இப்படி பிறப்பு உடையவனா இருக்கும் போது அது அவனுக்குள்ளாக ஒரு வளர்ச்சியை கொண்டு வரதா உங்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்து அவர் உங்களுக்குள்ளாக வளர மாட்டாரா அது கிறிஸ்து உங்களுக்குள்ளாக உருவாக்கப்படுதலாம்
The Christ in your heart ought to be growing daily.
உங்களுக்குள்ளாக இருக்க உங்கள் இதயத்திற்குள்ளாக இருக்கிற கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் வளர்ந்தவராக இருக்கிறார்.
Get it bigger.
அவர் பெரிய 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 பெரியவராக
இன்னும்
வளமையிலும்
understanding things better.
புரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தில் இன்னும் மிக நன்றாக அவர் வளரக்கூடியவராக இருக்கிறார்.
Giving.
அவர் மன்னிப்பதிலும்
walking on as God would.
அங்கே தேவனோடு கூட நடப்பதிலும்
till Christ is formed in you.
அங்கே கிறிஸ்து உங்களுக்குள்ளாக உருவாகும் வரைக்கும்
That's Galatians 4:19
அது கலாத்தியர் 4:19
And it ties the other scripture together
அது மற்ற வேத வாக்கியங்களோடு இப்படி இணைகிறது
Without Christ in you
உங்களுக்குள்ள கிறிஸ்து நம்பிக்கை மகிமையான நம்பிக்கை இல்லாத பட்சத்தில்
Christ cannot be formed in you
உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாக முடியாது
You need them together
அது இரண்டுமே ஒன்று சேர வர வேண்டியதா இருக்கு
I'm not going to read anymore. They quote them. We have known really the love that God had for us.
தேவன் நம்மேல்
வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார்.
ஆமென்.
Yes, so it says, and he that dwelleth in love dwelleth in God.
அன்பிலே அன்புடையவன் தேவனுடையவனாக இருக்கிறான்.
The love of God is a big subject.
தேவனுடைய அன்பு என்பது ஒரு பெரிய பாடம் அது.
Let me say this.
நான் உங்களுக்கு இதை சொல்றேன்.
This love has nothing to do with feelings.
இந்த அன்புக்கும் உணர்ச்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
It's nothing to do with emotions.
அது நம்முடைய உணர்ச்சிக்கு செய்வதற்கு ஒன்றுமில்லை.
This love is loving the will of God.
இது தேவனுடைய சித்தத்தை நேசிப்ப அன்பு கூறுவதாகும்.
It's beyond feelings.
நம்முடைய உணர்ச்சிக்கு அப்பால் உள்ள ஒரு அன்பாகும்.
You know some people say.
இங்க சில ஜனங்கள் இப்படி சொல்கிறார்கள்.
I cannot forgive him.
அவரை என்னால் மன்னிக்கவே முடியாது என்று சொல்கிறார்கள்.
Believe me, I have a lot. He has a lot to be forgiven for.
அவருக்கு மன்னிக்கும்படியாக அநேக காரியங்கள் இருக்கிறது.
No, we tease each other. But who's laughing?
Pondy.
But okay, so now I have to forgive him.
நான் இதை மறக்க விரும்புகிறேன்.
I say to you.
நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன்.
I cannot forgive him because it's not from the inside.
நான் அவரை மன்னிக்க முடியாது, காரணம் அது உள்ளே இருந்து வரவில்லை. ஓ, நான் ஒரு மாயமானவன் போல
உணர்கிறேன்.
தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஏதோ உங்களை உணர்ச்சி வசப்படுவது அல்ல.
Forgiving someone is a decision you make.
மற்றவர்களை மன்னிப்பது என்பது நீங்கள் எடுக்கிற உங்களுடைய தனிப்பட்ட தீர்மானம்.
And you make a decision based that you will please the Father.
நீங்கள் உங்களுடைய தகப்பனை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திலே நீங்கள் அந்த தீர்மானத்தை எடுக்கிறீர்கள்.
And then again, it has many more other benefits.
அதன் மூலமாக இன்னும் அநேக சாக்கியங்கள் நமக்கு உண்டு.
Because you're only punishing yourself and you're letting them go free.
நீங்க உங்களை நீங்களே தண்டிக்காமல்
because you'll do damage to you.
நீங்க அவருக்கு ஏதாவது ஒரு பாதகம் விளைவித்தால் உங்களை நீங்களே நீங்கள் பாதகம் செய்து
கொள்வீர்கள். God will not forgive you.
அப்படியானால் உங்களையும் தேவன் என்ன செய்ய மாட்டார், மன்னிக்க மாட்டார்.
Because God will say.
அவரும் காத்துக்
கொண்டிருக்கிறவராயிருப்பார்.
மன்னிப்பது என்பது நீங்கள் எடுக்கிற உங்களுடைய தனிப்பட்ட
தீர்மானம்.
அதே ரசாயனம் தான் நான் அவளை கொலை செய்ய விரும்புகிறேன் என்று
சொல்கிறேன்.
திருமணத்துல ரொம்ப ரசாயனம் கெமிஸ்ட்ரி
என்றாங்க.
நீங்க ஒரு அகாப்பை அன்பினாலே திருமணம் செய்வீர்கள் என்றால் அதுக்கு வெளிப்புறமாக இடைப்படுவதற்கு குறைஞ்ச ரசாயனமாக
இருக்கு.
அங்கே தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறார்,
when a woman loves a man,
ஒரு ஸ்திரீ புருஷனை நேசிக்கும்போது,
and she doesn't know why,
அதுக்கு காரணம் என்ன என்று அவன் அறியாதிருக்கும்போது,
because he can look like this guy,
ஒருவேளை இவங்களை போல அவங்க இருக்கலாம்,
when she loves him and she doesn't know why,
அவன் என்ன காரணத்தினால் நேசிக்கிறான் என்று அவனுக்கே தெரியல.
When he loves a woman,
அங்கே ஒரு பெண்ணை நேசிக்கும்போது,
and he doesn't know why,
அவளுக்கும் தெரியல அவன் ஏன் என்ன நேசிக்கிறான்.
அது என்ன
உங்களுக்கு சொல்லுகிறது?
It's not a chemical love.
அது வந்து ரசாயன அன்பு அல்ல.
It's a chemical love.
அந்த ரசாயன அன்பு,
she'll say, I just love his smile.
ஓ, அவளுடைய சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால நான் அவளை நேசிக்கிறேன் என்று சொல்ற ரசாயன.
Not knowing.
ஆனா அன்பு கூறுவதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இருக்கும் போது, நமக்கு இந்த ரசாயன அன்பு கொஞ்சமா இருக்கட்டும். தேவன் அன்பா இருக்கிறார். தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறார்.
தேவன்
தேவனுடைய சுங்களுக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய சுபாவம் அன்பா இருக்கிறது.
And if God loves his own nature,
தேவன் அவருடைய தம்முடைய சுபாவத்தில் அன்பு கூறும்போது,
therefore you cannot hate your brother.
அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய சகோதரனை உங்களால் பகைக்க முடியாது. காரணம் அவனுக்கு தன் தப்புடைய சுபாவத்தோட அவனா இருக்கும்.
If you say you love God,
நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் என்று சொல்லி உங்களுடைய சகோதரனை பகைப்பீர்கள் என்றால்,
who is your brother?
உங்களுடைய சகோதரன் யார்?
Them that do it the will of the Father.
பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவனே உங்கள் சகோதரனா இருக்கிறான்.
God says you lie, you don't love.
நீங்கள் அப்படிப்பட்ட சகோதரனை நேசிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் தேவனை நேசிக்கவில்லை, நீங்கள் மாயமானக்காரர்கள்.
No man has seen God at any time.
எந்த ஒரு மனுஷனும் தேவனை ஒருபோதும் கண்டதில்லை.
If we love one another,
நாம் ஒருவரோடு அன்பு கூறும்போது,
don't make this the whole world. One another.
அங்கே ஒருவருக்கு ஒரு அன்பு கூறும்போது,
those are them that are born of God.
அவர்கள் ஒருவர் ஒருவர் என்று சொல்லும்போது யார் யாரெல்லாம் மறுபடியும் தேவனால் பிறந்திருக்கிறார்.
God loves his own.
தேவன் தமக்கு சொந்தமானவர்களை நேசிக்கிறார்.
Now Indians are very close.
நாம இங்க நெருக்கமா வரும்போது,
and you have two sisters.
நீங்க ரெண்டு சகோதரி இருக்கிறாங்க.
They both have two wonderful children.
அவங்க இருவருக்கும் அருமையான பிள்ளைகள் இருக்கிறாங்க.
Something happened.
அங்க ஏதோ ஒன்று நடக்கிறது.
And there is only one tablet.
அங்க ஒரே ஒரு தான் டேப்லெட் இருக்கிறது.
The only tablet that will save a child.
அந்த ஒரே ஒரு டேப் தான் அங்க இருக்கும்போது,
which sister will tell her sister?
அந்த அங்க இருக்கிற சகோதரி எந்த சகோதரி இப்படி சொல்வாள்,
you save your child with this.
இந்த டேப் வச்சு உன் பிள்ளை நீ காப்பாத்துக்கோ.
No, she will let her sister tell her sister.
ஒருவேளை அவளை தன்னுடைய சகோதரி போட்டு இப்படி சொல்லலாம்,
I love you.
நான் உன்னை நேசிக்கிறேன்.
I love that little boy.
ஓ அந்த உன் பிள்ளை அந்த சிறு பையனை நான் நேசிக்கிறேன்.
And I just want to say I'm very, very sorry. And you know I will miss him too.
நான் கூட அவளை தவறுகிறேன் என்று
சொல்கிறேன்.
My
little boy.
ஓ என்னுடைய சிறிய பையன்.
Can you do any less?
அது குறைவாக உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா?
Can God do any less?
அது குறைவாக தேவன் ஏதாவது செய்வாரா?
No, that's Hollywood. Hollywood makes love like this.
அந்த ஹாலிவுட் பிக்சர் தான் இப்படிப்பட்ட அன்பெல்லாம் கொண்டு வருது.
He loves his own.
அவர் தமக்கு சொந்தமானவளை
நேசிக்கிறார். Every mother loves his own.
ஒவ்வொரு தாயும் தனக்கு சொந்தமான பிள்ளையை நேசிக்கிறார்.
And she will give her life for that little child.
அந்த சிறு பிள்ளைக்காக தன் பிள்ளைக்கு உயிரை கூட கொடுப்பார்.
Because she has the nature of God.
காரணம் அவளுக்குள்ளாக தேவனுடைய சுபாவம் இருக்கிறது.
What is this verse here?
இங்க இருக்கிற இந்த வசனத்தை கவனியுங்கள்.
தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும்.
Where does it say that the being is dwelling in you?
அவர் எப்படி உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார் என்ற வசனம் சொல்றது பாருங்க.
If the love of God is in you,
உங்களுக்குள்ளாக தேவனுடைய அன்பு இருக்குமானால்,
the love of the children of God,
தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் இப்படி அன்பு கூறுகிறீர்கள் என்று சொன்னால்,
God dwells in you.
அப்படியானால் தேவன் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார்.
Why? Because the love of God is shed in your heart by the nature I've given you.
அவர் தம்மை பற்றி உங்களுக்கு அனுச்செய்திருக்கிற அந்த பரிசுத்தாவின் அலை சுபாவத்திலேயே அந்த அன்பு உங்களுக்கு இருதயத்தில் ஊட்டப்பட்டிருக்கிறது.
So once we have the doctrine of omnipresent wrong,
ஒருவேளை அவருடைய சர்வ வியாபக தன்மை பற்றி உபதேசம் தவறா இருக்கும் பட்சத்தில்,
all these scriptures become sin.
இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தவறாக போயிடும்.
Whereby we know that he do, that we dwell in him.
நாம் அவருக்குள்ளாக வாசமா இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம்.
And he in us.
அவர் நமக்குள்ளாகவும்.
How do you know you dwell in him and he dwells in us?
அவருக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதும் அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்பதும் உங்களுக்கு எப்படி தெரியும்?
Because he has given us of his spirit.
காரணம் அவருடைய ஆவியினிடத்திலிருந்து அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
Of means coming of a source.
ஆப் என்று சொல்லும் போது ஏதோ ஒரு ஆதாரத்திலிருந்து அது பெறப்பட்டது.
Of his spirit means giving you a gene of his life.
அவருடைய ஜீவனின் வித்தை அவர் உங்களுக்கு கொடுத்திருப்பதாக. ஒருவேளை உங்களுடைய அந்த சர்வ வியாபகி என்கிற அந்த உபதேசம் தவறா இருக்கும் பட்சத்தில்,
நீங்க
ஒருவேளை வேத புஸ்தகத்தை 20 வருஷமா வாசிக்கலாம். அதை நீங்க வெறுமனே வாசிப்பீர்கள், அதுக்குள்ளாக இருக்கிற அர்த்தத்தை நீங்க காண
மாட்டீர்கள்.
ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்ட போது இந்த புஸ்தகம் வேத புஸ்தகம் நமக்கு புதிய புஸ்தகமா மாறிவிட்டது. அது பெரிய புத்தகமா உங்களுக்கு மாறவில்லையா?
Would you like a couple more?
இன்னும் இந்த அதிகமா நீங்க அறிந்து கொள்ள விரும்புகிறீங்களா?
Romans 8:11.
Romans 8:11.
Now you see how they put a capital S here.
இங்க பாருங்க கிறிஸ்துவின் ஆவி அது அவருடைய ஆவிக்கு எஸ் என்கிற அந்த கேபிடல் லெட்டர்ஸ் பாருங்க தலையெழுத்த.
But if the spirit of him that raised up Jesus from the dead.
அதாவது இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவி உங்களுக்குள்ளாக வாசமா இருக்கும்போது உங்களுக்குள்ளாக வாசமா உங்களுக்குள்ள இருக்கிற அப்படி ஆவி
if the gene
அந்த வித்து
this capital S is wrong here.
இங்க பாருங்க அந்த கேப்டர் தலையெழு அந்த இயேசு பாருங்க.
Why?
Yeah.
Because only a prophet can interpret scripture.
காரணத்தை இந்த வேத வாக்கியங்களை தீர்க்கதரிசி மட்டுமே வியாக்கியானிக்க முடியும்.
Even the translators got it wrong.
ஒருவேளை மொழிபெயர்த்தவர்கள் கூட அந்த மொழிபெயர்ப்பை தவறாக செய்வார்கள். மொழியாக்க அந்த அர்த்தத்தை
தவறுவார்கள்.
ஆனா தீர்க்கதரிசி இல்லாமல்
we also would have got it wrong.
நாம கூட தவறான ஒரு வியாக்கியானத்தை பெற்றவர்களாக இருப்போம்.
If the gene seed of him of God.
ஓ அவரிடத்திலிருந்து வந்திருக்கிற அந்த ஆவிக்குரிய உயிரான வாக்கு அப்படி வித்து
the raised of Jesus of the dead dwelling in you.
ஓ மரித்தோரிலிருந்து இயேசு எழுப்பின அவருடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருக்கும் பட்சத்தில்
in the seed dwelling in you.
அவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறாரா?
Never restores.
ஆதாரமல்ல.
He that raised up Christ from the dead.
கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பின ஆவி
shall also quicken your mortal body.
உங்களுடைய அழிவுக்குரிய சரீரத்தை உயிர்ப்பித்து
by his seed.
அவருடைய வித்தின் மூலமாக
by his gene.
அவருடைய உயிரணு மூலமாக
that dwelling in you.
உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிற
if the gene is in you.
உங்களுக்குள்ள அப்படியே இருக்கும் என்று சொன்னால்
it will quicken your mortal bodies.
உயிர்ப்பிக்கும் உங்களுடைய சரீரத்தை அது உயிர்ப்பிக்கும்.
But God being inside of you.
ஆனா தேவனே உங்களுக்குள்ளாக அல்ல
that's incarnation.
அப்படி இருக்கும் பட்சத்தில் அவதாரம் அது
cannot quicken anything.
அது எதையும் உயிர்ப்பிக்காது
because it's not the seed doing it.
அது வந்து அந்த அந்த வித்து தான் செய்யுது.
It's not the being planted in your body.
அவருக்குள்ளாக அவரே விதைக்கப்பட்டிருப்பதல்ல
it's the seed planted in this body.
உங்களுடைய சரீரத்துக்குள்ளாக வித்து
விதைக்கப்பட்டிருப்பது
அங்கே தீர்க்கதரிசி சொல்லும்போது
the body will materialize around the seed.
அந்த சரீரத்தை சுத்தி அந்த விதையை சுத்தி அந்த சரீரமானது
நான்
உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கட்டும்.
Take a look at a mango.
ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
Did not the body materialize around the seed of the mango?
அந்த வித்து சுத்தி அந்த சதை சரீரம் மூடி இருக்கிறது அல்லவா?
And God through his miraculous nature?
தேவன் தம்மை அந்த இயற்கையை உயிர்ப்பிக்கவில்லையா?
Well, if the body of the mango materialize around the seed,
அந்த வித்தை சுத்தி அந்த விதையை சுத்தி அந்த சரீரமானது அங்கே சுத்தி வரவில்லை என்று
சொன்னால்
அப்படியானால் உங்களுடைய மகிமையான சரீரத்தை பத்தி
என்ன?
அந்த வித்தை சுத்தி அந்த சரீரமானது என்ன செய்ய வேண்டும்? அது சுத்தி வர வேண்டும்.
So this scripture can only be understood at the opening of the seventh seal.
இந்த வேத வாக்கியமானது ஏழாவது தேன் முத்திரையில் திறக்கப்படுவதன் மூலமாக தான் புரிந்து கொள்ளப்பட முடியும்.
Otherwise you will read it like this.
அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க எப்படி வாசிப்பீர்கள்?
If the pillar of fire dwelleth in you,
உங்களுக்குள்ள அக்கினி ஸ்தம்பம் வாசமாய் இருக்கிறது போலவும்
raised up Christ from the dead,
இயேசு கிறிஸ்துவை எப்படி உயிரோடு எழுப்பினது போல
it will quicken your mortal body,
உங்களுடைய அழிவுக்குரிய சரீரத்தை அப்படியே உயிர்ப்பித்து
by the pillar of fire dwelling in
you, உங்களுக்குள்ள வாசமா இருக்கிற அக்கினி ஸ்தம்பத்தினாலே அப்படி நடக்கும் என்று நீங்க நினைப்பீர்கள்.
Then you write back to break in the scriptures.
அப்படி இருக்கும் பட்சத்தில் வேத வாக்கியங்களை நீங்கள் உடைத்து போடுவீர்கள்.
Since he can only be one time, one place at one time,
ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல தான் அவர் இருக்க முடியும் என்று சொல்லும்போது
only one person will have a glorified body.
ஒருவர் தான் அப்பா மகிமையான சரீரத்தை உடையவராக இருக்க முடியும். மொத்தமா
that's how much in sin we were.
அப்படி தான் நம்ம பார்த்தோம்.
Can you go back to the notes? Is that the right time? Okay, I'll try to break off. So 2:5-10. That's the best I can do. Third way that God dwells in you.
மூன்றாவது தேவன் நமக்குள்ள வாசமா இருக்கிற ஒரு வழி மூன்றாவது வழி.
He dwells in you by revelation.
அவர் வெளிப்பாட்டின் மூலமா உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார்.
And Christ will dwell in your heart by revelation.
உங்களுக்குள்ள கிறிஸ்து வெளிப்பாட்டின் மூலமாக உங்களுடைய இருதயத்தில் வாசமா இருக்கிறார்.
The prophet not say faith is a revelation.
விசுவாசம் என்பது வெளிப்பாடு என்று தீர்க்கதரிசி சொல்லவில்லையா?
That Christ will dwell in your hearts by revelation.
கிறிஸ்து விசுவாசத்தின் மூலமாக உங்களுடைய இருதயத்தில் வாசமா இருக்கிறார்.
The prophet of God said,
அறியப்படுகிறார்.
God is revealed by his own words.
தேவன் தம்முடைய சொந்த வார்த்தையாலே நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
When I hear a man or preacher talking about doctrine,
இங்க உபதேசத்தை பற்றி பிரசங்கிக்கிற ஒரு மனுஷனை இங்க கேட்கும்போது,
I can tell where he is.
நான் உங்களுக்கு சொல்ல முடியும் அவர் எப்படிப்பட்ட மனுஷர் என்று.
And when a man hear me talk,
நான் இங்க ஒரு மனுஷரிடத்தில் பேச வேண்டும் என்று சொல்லும்போது,
like these things,
இப்படிப்பட்ட காரியத்தின் மூலமாக,
say you are a heretic.
ஒருவருடைய
நீங்கள்
மறுபடியும்
So, do you mind when they call you crazy?
அவர் உங்களை முட்டாள் என்று அழைக்கும் போது,
you rejoice.
நீங்க உடனே சந்தோஷப்படலாம்.
If you don't believe it after church, tell him I'm crazy. Okay, and this is love. If you love God,
and the
love of God is in you,
you'll
walk after His commandments.
The
commandments is His will.
And
His will comes from His nature.
And
you love the nature of God.
அப்படி நீங்கள் தேவனுடைய சுபாவத்தை அன்பு கொள்வர்களாக
இருப்பீர்கள். Okay, now Colossians 3:16. By your revelation,
அந்த வெளிப்பாட்டின் மூலமாக
you will tell whether Christ is dwelling in your heart.
கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் வாசமாய் இருக்கிறார்.
Now, it's a little tricky game.
இது ரொம்ப கடினமான ஒரு காரியம்.
Here's the trick. In Luther day,
லூத்தரின் நாட்களில்,
if Luther doctrine is dwelling in your heart,
லூத்தருடைய உபதேசம் உங்களுடைய இருதயத்தில் வாசமாய் இருக்குமானால்
Christ is dwelling in your heart.
கிறிஸ்து விசுவாசத்தின் மூலமாக உங்களுக்குள்ளாக வாசமா இருப்பதாக.
In Wesley day,
Wesley
doctrine, if Wesley doctrine is dwelling in your heart,
இதே முஸ்லிமுடைய உபதேசம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் பட்சத்தில்
Christ is dwelling in your heart.
கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் வாசமா இருப்பதாக.
Because to receive them is to receive Christ.
காரணம் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்வது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதாக.
To hear them is to hear Christ.
அவருக்கு செவி கொடுப்பது கிறிஸ்துவுக்கு செவி கொடுப்பது.
To obey them is to obey Christ.
அவளை கீழ்ப்படுதல் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுதலாம்.
And to follow them is to follow Christ.
அவளை பின்பற்றுவது கிறிஸ்துவை பின்பற்றுவதாகும்.
So you see the Christ in every age.
ஒவ்வொரு காலத்திலும் கிறிஸ்துவை பார்க்கிறோம்.
And the doctrine of every age.
ஒவ்வொரு காலத்திலும் அவருடைய உபதேசம் கிறிஸ்துவின் உபதேசத்தை பார்க்கிறோம்.
Was tied to the messenger.
அது அந்த காலத்துக்குரிய செய்தியோடு கூட தொடர்ச்சியா தொடர்புடையதா வருகிறது.
So let me hear.
நான்
man talks about the message of the hour.
ஒரு மனுஷன் இந்த மனிதருக்கு நேரத்துக்குரிய செய்தி பேசும்போது நீங்கள் அப்பொழுது அந்த மனுஷன் பிளக்கத்தில் இருக்கிறாரா இல்லையா என்று உங்களால் அறிந்து கொள்ள முடியும்.
Now Christ the message and the word is the same.
தேவ கிறிஸ்துவும் அப்படி வாக்கியம் ஒன்றா இருக்கிறது.
Because Christ has three meanings.
கிறிஸ்தவன் சொன்னதுக்கு மூணு அர்த்தம் உண்டு.
It means the anointed one.
அபிஷேகப்பட்டவர்.
It means the anointed.
அபிஷேகிக்கிறவர்.
And the anointing.
அபிஷேகத்தையும் கிறிஸ்து என்று அழைக்கிறோம். மூன்று விதத்தில் கிறிஸ்து அழைக்கிறோம்.
The anointing is the power.
அந்த அபிஷேகம் என்பது வல்லமை.
The anointer is the source.
அங்கே அபிஷேகிக்கிறவர் ஆதாரமா இருக்கிறார்.
The anointed is the man.
அங்கே அபிஷேகப்பட்டவர் ஒரு மனிதனாக இருக்கிறார்.
So who is in you?
அப்படியானால் இந்த மூன்று விதத்திலே யார் உங்களுக்குள்ளாக இருக்கும்?
Christ in you.
உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து யார்?
The anointer is nothing.
அங்கே அபிஷேகிக்கிற உங்களுக்குள்ளாக இல்லை.
The anointed is nothing.
அபிஷேகப்பட்ட அந்த மனிதர் உங்களுக்குள்ளாக இல்லை.
The anointing is power and control.
அங்கே அபிஷேகம் அந்த வல்லமை உங்களை கட்டுப்படுத்துகிற அந்த வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்குது.
Power and control with what?
எதை கட்டுப்படுத்துகிற வல்லமை?
The word.
வார்த்தை.
The word revelation is power.
அந்த வெளிப்பாடு என்பது வல்லமையா இருக்கிறது.
So the power of revelation.
அந்த வெளிப்படுத்துதலின் வல்லமையானது
anoints you to make the right decisions.
சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்கும்படியாக உங்களை அபிஷேகிக்கிறது. அதன் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது.
So Christ consoles Christ dwell in your heart by faith or by revelation.
கிறிஸ்து உங்களுக்குள்ளாக விசுவாசத்தின் மூலமாக வெளிப்பாட்டின் மூலமாக வாசமா இருக்கிறார்.
That's the power of the word or the power of the revelation.
அதுதான் அவருடைய வல்லமை, அவருடைய வெளிப்படுத்துதலின் வல்லமை.
The word in you, the revelation controls your life. That's power controlling your life.
உங்களுடைய ஜீவனை கட்டுப்படுத்தக்கூடிய அவருடைய வல்லமை.
Controlling your decisions you make.
நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அவருடைய வல்லமை.
Controlling how you live.
நீங்கள் எப்படி வாழ வேண்டுமோ அதை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை.
The anointing in you.
அதுதான் உங்களுக்குள்ளாக இருக்கிற அவருடைய அபிஷேகம்.
So he said, let the word of Christ dwell in you richly.
கொலோசியர் 3:14.
நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள்.
In Ephesians 3:17, Christ dwells in your heart by revelation.
Ephesians 3:17, Christ உங்களுக்குள்ளாக வெளிப்பாட்டினால் வாசமா இருக்கிறார்.
And then it says, let the word of Christ dwell in you.
இங்கே கொலோசியர் 3:16, கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்குள்ளாக வாசமா இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
In all wisdom.
சகல ஞானத்திலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
What is wisdom useful?
அங்கே சொல்லப்படுகிற ஞானஸ்தானம் அந்த ஞானம் என்பது என்ன?
Wisdom you need. Make decisions.
அந்த ஞானம் எதற்கு நமக்கு தேவைப்படுகிறது? தீர்மானங்களை எடுப்பதற்கு.
Wisdom will teach you discretion.
அங்கே வந்து உங்களுக்கு போதிக்கப்படுவதற்கு ஞானம் அவசியமா இருக்கிறது. புத்திமதிகளை போதிக்கப்படுவதற்கு ஞானம் அவசியமா இருக்கிறது.
And wisdom will preserve you.
அந்த ஞானம் உங்களை பாதுகாக்கும்.
Let's read the book of Proverbs.
அங்கே நீதிமொழி புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கலாம்.
We don't have much time. Can we see what's on the day? Mm-hmm. Can you
see this somewhere?
Summary? Mm-hmm. Let's look at summary. There's only three ways that God dwells in you. Mm-hmm. He dwells in you by His seed or His nature, Colossians 1:27. The second way He dwells in you, in Galatians 4:19, His character is formed in you. The highest traits will be the trait to believe the word or to understand the word, and the trait to love. Love the nature of God, the things of God, the people of God. Ephesians 3, no, that is 3:17. Instead of 1:17, 3:17. Yeah, let the word of Christ dwell in you. Can you go up again? What else is in the summary? I did not. What has the first of all? Okay, no, let's move into another. Let's, why don't we end it here? It's not complete, there's so much more.
நான் இங்கே முடிக்க விரும்புகிறேன். இன்னும் அந்த செய்தியானது உங்களுக்கு நிறைவடையவில்லை.
Because you need to know in the Bible.
நீங்க வேறு வசனத்திலே நீங்கள் அறிந்து கொள்ள அவசியமான காரியம்.
When the prophet in the Holy Ghost series.
அங்கே பரிசுத்த ஆவியை பற்றி தீர்க்கதரிசி கொடுத்த அந்த செய்தி இந்த தொடர்ச்சியிலே.
The prophet says.
அங்கே தீர்க்கதரிசி எப்படி சொல்கிறார்?
That every ministry recommends every minister have an emphatic dialogue.
father died alone. It's a book that translates. Without adding definite articles. We don't have an example. We have an example to show you. He says every minister should have one. We're going to try to give you an example to show you what it means.
It doesn't come to you.
Anyway, in your Bible, to make proper reading, they added the word "the" everywhere they see the word "spirit."
Spirit, Avi, and
by doing this, they confuse the source
and the
product.
If you have an infinite dialogue,
unless there's a Greek grammar change,
அந்த கிரேக்க மொழியிலே அந்த இலக்கணம் அங்கே மாறும்போது
or Greek change in grammatical law in the law of the Greek.
இலக்கணம் பிரகாரமாக அது இப்படி எழுதப்படவில்லை என்று சொன்னால்
the spirit
அங்கே the spirit ஒரே ஆவி என்று சொல்லும்போது
spirit
அந்த the holy spirit
is always source.
அது ஆதாரத்தை குறிக்கிறது.
the product
அந்த ஆதாரத்தில் பெறப்பட்டது என்று சொல்லும்போது
has no the
அவர் எந்த பெண்ணு கூட எந்த பெண்ணு வேணா கொடுத்துக்கலாம்.
நாம் மனசு தேவி கிவ் மீ தி பென்.
எனக்கு ஒரு பேனாவை கொடுங்க.
ஐ வான்ட் தி பென்.
எனக்கு ஒரு பேனா.
இட்ஸ் எ ஸ்பெசிபிக் பென். அண்ட் யூ ஹேவ் டு ஆஸ்க் மீ.
அது வந்து தனிச்சிறப்புடைய ஒரு பேனா.
வாட் இட் இஸ். Which pen?
Which pen?
So when you hear the word D, it's
அங்க C என்று சொல்லும்போது
that is only the source.
அது ஒன்று தான் ஆதாரமா இருக்கக்கூடியது.
If I say give me A pen,
தொடர்ச்சியிலே
told us he used it to preach the series.
இந்த பிரசங்கம் செய்வதற்கு பிரசங்கிமார்கள் இந்த காரியத்தை உபயோகமாக படித்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது எந்த ஆதாரத்திலிருந்து பெறப்பட்டது, அதுக்கு ஆதாரம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும்.
Acts 1:4 might be the easiest one.
Acts of the Apostles.
It'll go blur.
No, I can do it from here.
Just it'll adjust it there.
Then he has to find the scripture first.
He's got no search on it.
Alright then.
Oh no,
that's not.
But then it was.
Oh, how can that be?
It jumps. It jumps
tomorrow. I just didn't put one in my bag. I normally travel with one, but I really didn't think about what I was going to do here. Okay. What we'll do, we have some, still some time for David. We'll just show it and then you can write. Very much on behalf of the elders who traveled with me, who tried to make the together with them and many groups that we started around the world.
In the world, all the people put a good industry, pilot three, and road put in the pilot, and we saw no problem. A lot of people are understood.
With their help and support, we have a number of churches that start in different parts of the world. And they are very helpful, instrumental part in the work of God. Not only with traveling with us, but praying for us. So, Pastor from Mauritius, who works in Madagascar. And the French islands of Reunion and
Rodrigue.
Because of his efforts, there work going on in Madagascar. In Mauritius, he has three groups. We are grateful he's been friends for more than 20-something years. Pastor Boni, who does much of the missionary work in the Philippines. And who recently baptized Pastor Ralph. So, from an island called Masmati. But there are many, many works in the Philippines that the Lord has helped us to start working with. And Brother Giselle, he's an elder. But his calling is, he's a Christian businessman.
And
he has helped and supported and boosted us many, many times over the years. And who, Fritz from Australia, who has given a unique gift by God. These very complicated doctrines. And to help me to put them in charts for the ministers. Our job is to give as much of the tools to the ministry as we can. And with our brother Louis Govind Raj from South Africa, who these meetings will not have been without him. It's his, I don't deal directly with most pastors. Otherwise, I will have no time at all.
Since 2018,
he has kept in circulation in communication for David.
So, David told Buddha, our third.
So through Brother Louis.
So the Louis, our Ramon
Marquez. Spine seven. And without Brother Louis, support of his church.
சகோதரர் லூயிஸ் அவர்களெல்லாம் அமளிப்படி ஒரு உதவி நம்முடைய சபைக்கு.
They have actually financed the majority of the funds to be in India and to host the meetings.
இந்தியாவை இப்படி நடத்துவதற்கு
to my different groups and my flock in South Carolina.
வெளியே செல்லும் போதெல்லாம்
நினைவுபூர்வங்கள்
நான் உபதேசத்தை தான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன்.
Your pastor can take it.
உங்களுடைய போதகர் அதை எடுத்து
or he can correct it.
அதன் மூலமாக சரிபடுத்தி
or he can specify.
ஒருவேளை அதை பொறுப்பாப்பை ஒதுக்கி அலமாரில் கூட போடலாம்.
That's his right.
அது அவருடைய உரிமை.
I respect that.
நான் அதை மதிக்கிறேன்.
Because he has to answer for you.
உங்களுக்காக பதில் அளிக்கக்கூடிய உத்தரவாதம் அவருக்கு தான் இருக்கு.
I will not.
நான் அதுக்கு உத்தரவாதி அல்ல.
Therefore let the Holy Spirit direct you and guide you.
அது நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்தி உங்களை காப்பாற.
Greatest thing that you can do.
நீங்க செய்யக்கூடிய பெரிய காரியம் என்னவென்றால்
is pray for your pastor.
உங்களுடைய போதகருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க.
ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.